പരിശുദ്ധ മത്തയൻ പറഞ്ഞ സുവിശേഷം 9-ാം അധ്യായം 20-21 വാസിക്കണം.
അപ്പോൾ 12 വർഷമായി പെരുമ്പാടുള്ള ഒരു സ്ത്രീ, നാൻ അവരുടെ വസ്ത്രത്തെ ആകിലും തൊട്ടാൽ സ്വസ്ഥമാവേൻ എന്ന് തൻ ഉള്ളത്തിൽ എണ്ണിക്കൊണ്ട് അവർ പിന്നാലെ വന്ന് അവരുടെ വസ്ത്രത്തിൻ ഓരത്തെ തൊട്ടാൽ.
അടുത്ത വസന്തി വാസിക്കലാം.
യേശു തിരുമ്പി അവളെ പാർത്ത് മകളെ തിടൻ കൊൽ ഉൻ വിശ്വാസം ഉന്നെ രക്ഷിച്ചത് എന്നാർ. അന്നേരം മുതൽ അത് സ്ത്രീ സ്വസ്ഥമാണാൽ.
അതൻ പിൻപ് ലൂക്കാവിന് സുവിശേഷം 8-ാം അധ്യായം 44-ാം വചനം. ലൂക്കാവിന് സുവിശേഷം 8-ാം അധ്യായം.
അവർക്ക് പിന്നാകെ വന്ന് അവരുടെ വസ്ത്രത്തിൻ ഓരത്തെ തൊട്ടാൽ ഉടനെ അവളുടെ പെരുമ്പാട് നിന്ന് പോയിട്ട്.
ഇന്ന വസനങ്ങളിലെ നമ്മ ഒരു മുഖ്യമായ അർപ്പിതത്തെ വാസിക്കും. യേശു ക്രിസ്തുവിന്റെ ഊഴിയത്തിൽ നടന്ന മുഖ്യമായ അർപ്പിതം 12 വർഷമായി പെരുമ്പാടുള്ള ഒരു സ്ത്രീ. A woman which was diseased with an issue of blood 12 years. Issue of blood 12 years. Udhira pokkudaya or isri 12 varshamaga vedane pettu kondirukkaral came behind him. Avarku pinnaga vande touched the hem of his garment. Avade vasthrathin orathai thottal. Odane aval swasthamayi vittal. Yesu thirumbi avale paarthu magale thidankol. Daughter, be of good cheer, be of good comfort, thy faith hath made thee whole. Un viswasam unnai rachithathu endru sonnar. Adhe pole da nama Lukavina suvisheshathil vaasikkirom. Andha 12 varshamaga perumbaadulla isri Yesu Kristunudaiya vasthrathin orathai thotta udane avudaiya udara pokku nindru vittathu, vedanai neengi aval sugamai irundaal എന്ത് നമ്മ വാസിക്കോം. ഇന്ന വസനങ്ങളിൽ ഉങ്ങൾക്ക് കൊടുക്ക പോലെ ചെയ്തിയും തലപ്പ് എന്നവെന്താൽ ഹെം ഓഫ് ദ ഗവൺമെന്റ്. ഹെം ഓഫ് ഈസ് ഗവൺമെന്റ് അവിടെ വസ്ത്രത്തിൻ ഓരം. ഹെം ഓഫ് ഈസ് ഗവൺമെന്റ് അവിടെ വസ്ത്രത്തിൻ ഓരം. ഇന്ന് അത്ഭുതമാണത് യേശു കൃഷ്ണന്റെ ഊഴിയത്തിലെ നടന്നത്. കത്ര യേശു കൃഷ്ണൻ 33 വർഷമാക ഉലകത്തിലെ ജീവിത്ത 30 വർഷമാകെ തായ്തപ്പനുക്ക് കീഴ്പടിഞ്ഞിരുന്നാർ, തച്ചി വേലെ ചെയ്താർ എന്ന് നമ്മ അറിയോ. അതും പിൻപ് അവർ 3 വർഷമാകെ ഊഴിയം ചെയ്താർ. 30 വയസ്സിലെ ഞാനസ്ഥാനം പെറ്റ് 3 വർഷം 3.5 ഇയേഴ്സ് അവർ മിനിസ്ട്രി ചെയ്യുമ്പോൾ അത് ഊഴിയത്തിക്ക് പേര് സൺ ഓഫ് മാൻ മിനിസ്ട്രി. ആമേൻ. മനുഷ്യകുമാരന്റെ ഊഴിയം, മനുഷ്യകുമാരന്റെ ഊഴിയമാണത് അത് യൂതകൾക്ക് വന്നത്. ഒരു പെരിയ ഒരു ഊഴിയം, ഒരു നല്ല ഒരു ഊഴിയം, മേലാണ ഒരു ഉന്നതമായ ഒരു ഊഴിയം വന്ന് അത് ഇസ്രേൽ ജനങ്ങൾക്ക് കൊടുക്കപ്പെട്ടത്. അതുതാണ് സൺ ഓഫ് മാൻ മിനിസ്ട്രി. അത് 3 വർഷ ഊഴിയത്തിലെ അവർ അത്ഭുതങ്ങളെ ചെയ്തവരായ ഇരുന്ന അവർ വ്യാധികളെ സുഖപ്പെടുത്തിനാർ, ഇരുയത്തിൻ രഹസ്യത്തെ വെളിപ്പെടുത്തിനാർ. പിന്നെ ഓപ്പനിങ് ഓഫ് ദ വേൾഡ് സൺ ഓഫ് മാൻ മിനിസ്ട്രിയിലെ 3 പകുതികൾ ഇരിക്കുന്നത്. മുതലാവത് ഹീലിംഗ്, ഫസ്റ്റ് ഫുൾ വന്ന് ഹീലിംഗ്. രണ്ടാമത് പ്രോഫസി, ഡിസൈനിങ് ദ തോട്ട്സ് ആൻഡ് ഇന്റൻസ് ഓഫ് ദ ഹാർട്ട്, ഇരുത്തി നെനവുകളെയും യോജനകളെയും വകയേർപ്പത്. അതിന് പിൻപ് 3-ാമത് ഓപ്പനിങ് ഓഫ് ദ വേൾഡ്. അവർ വ്യാധികളെ സുഖമാക്കുമ്പോൾ അനേകർ അവരെ പിൻപറ്റി വന്നാർകൾ. ഇത് അവർ ഇരുത്തിന്റെ രഹസ്യത്തെ വെളിപ്പെടുത്തുമ്പോഴും സെക്കൻഡ് ഫുൾ വരുമ്പോഴും അനേകർ അവരെ പിൻപറ്റി വന്നാർകൾ. അതന്റെ ഇന്ത്യ ഓപ്പനിങ് ഓഫ് ദ വേൾഡ് യോവാൻ 6-ാം അധ്യായത്തിൽ വാസിക്കുമ്പോൾ ഇത് കഠിനമായ ഉപദേശം എന്ന് അനേകർ അവരോടുകൂടെ നടക്കാതെപടി പിൻവാങ്ങി പോനാറുകൾ എന്ന് വാസിക്കും. ഇതുതാണ് സൺ ഓഫ് മാൻ മിനിസ്ട്രി. ഉള്ള എല്ലാവർക്കും നന്നായി തരും സൺ ഓഫ് മാൻ മിനിസ്ട്രി മുതലാവ് ആബ്രഹാമുക്ക് വന്നത്. ആദ്യാമ 18-ാം അധ്യായത്തിൽ ഇത് ദേവൻ വന്ന് തൽക്കാലികമായ ഒരു മനിത ഉരുവത്തെ അവർ തനക്കെന്ത് സൃഷ്ടിച്ചുകൊണ്ട് അവർ വന്ന് ആബ്രഹാമുക്ക് 2 തൂതരുകളോടുകൂടെ ദർശനമാനാർ. ആബ്രഹാം കൂടാര വാസലിലെ അവരെ വന്ന് വരവേറ്റ് അങ്ങേ വന്ന് കാത്തിരിക്കുമ്പോൾ അവർ ആകാരത്തെ പുഷിത്താർ. പിന്നെ അവർ സൊല്ലുകാർ, ഇതോ ഉൻ മനവിയായി സാറാല് ഒരു പ്രാണ ഉൽപ്പത്തി തിട്ടത്തിലെ അവൾ കുമാരനെ അണത്തി കൊണ്ടിരിപ്പാൾ എന്ന് സൊല്ലപ്പെടുമ്പോഴുത് ഒരു പ്രാണ ഉൽപ്പത്തി തിട്ടത്തിലെ നിശ്ചയമാക നാം ഉന്നതത്തിൽ തുരുമ്പ വരവേൻ, അപ്പോഴത് സാറാൾക്ക് ഒരു കുമാരൻ ഇരുപ്പാൻ എന്ന് ആ ജാതിയാമ 18:10 വാസിക്കോ. അപ്പോഴത് സാറാൾ വന്ന് നഗക്കിറാൾ, അവൾ ഉള്ളത്തിലേ നഗക്കിറാൾ, ஆனாலும் அங்கே வந்து அவர் பின்புறமாக கூடாரவாசல் பின்புறமாக திரும்பி இருக்கிறார். சாராள் நகைத்தாய் என்று சொல்லுகிறார். இதுதான் வந்து அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. ஆபிராம் என்ற பெயரை ஆப்ரஹாமினி மாற்றியிருக்கிறார். ஆப்ரஹாம் சாராள் என்று சொல்லுகிறார். டிசைனிங் த தாட்ஸ் அண்ட் இன்டென்ஸ் ஆஃப் த ஹார்ட். அவர் ஒரு மனுஷனாக வந்து, தற்காலிகமாக ஒரு மனுஷனாக வந்து ஆபிராமோடு கூட சம்பாஷணை பண்ணினார். இதை சாராளுக்கு பின்பு என்ன அந்த ஃபெய்த் வந்தது, அவள் கர்ப்பம் தரித்து குமாரனை பெற்றாள் என்று அறிந்திருக்கிறோம். அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி இதோ அவங்களுடைய பாடியை சேஞ்ச் பண்ணது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை கொண்டது. அதே காரியம் தான் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது ஆபிரகாமுக்கு, இரண்டாவது இயேசு கிறிஸ்து. அவர் வந்து இஸ்ரீயின் மூலமாக அவர் பிறந்து அவர் மனுஷனாக உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது அது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஆபிரகாமின் சந்ததிக்கு வந்தது. இந்த கடைசி காலத்தில் புறஜாதிகளாகி நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க ஆண்டு ரெண்டு விதா குரூப்பா பிரிக்கும் பொழுது, ஒன்னு ஜென்டைல், இன்னொன்னு வந்து அங்க ஜூஸ். ஜூஸ் அண்ட் ஜென்டைல். பழைய ஏற்பாடு ஜூஸ், இத புதிய ஏற்பாடு ஜென்டைல்ஸ். யூதர்களுக்கு ஆண்டவர் ஒன்றை கொடுத்தார் என்றால் நிச்சயமாக நமக்கும் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால அவங்களுக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்தது என்றால் நமக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வர வேண்டும். மனுஷகுமாரன் ஊழியம் நமக்கு வர வேண்டும். அது அவர் வந்து மறுபடியும் ஒரு மனுஷனாக உலகத்தில் வர முடியுமா? அவருக்கு ஒரு மனுஷனாக வந்து ஊழியர் செய்தது ஒரு முறை அது முடிந்து விட்டது. திருப்பி அவர் வந்து அதே மாதிரி ஊழியத்தை வந்து அவர் மனுஷனாக வந்து செய்ய முடியாது. அதனால ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார். அவர் தான் ஏழாம் தூதன். ஹல்லேலூயா. ஏழாம் சபையின் தூதன். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். அதனால அந்த தீர்க்கதரிசி மூலமாக அவர் மாம்சத்தில் இருந்த பொழுது எதை செய்தாரோ, ஆபிரகாமுக்கு எந்த ஊழியம் வந்ததோ அதே ஊழியம் மறுபடியும் வரும் பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி தான் மெசேஜில் இருக்கிறவங்க குழம்பி போறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியல, அவங்களுக்கு சரியான போதனையும் இல்லை. அதனால இதுதான் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. முதலாவது ஆபிரகாமுக்கு வந்தது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஆதியாகமம் 18:6. ரெண்டாவது காஸ்பல் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல நம்ம சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை வாசிக்கிறோம். அவர் வந்து இஸ்ரீன் மூலமாக அவர் ஒரு மனுஷனாக பிறந்து வளர்ந்து அவர் வந்து ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த ஊழியம் வந்து சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, ப்ராபெட்டிக் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு அதே ஊழியம் ஆனது மறுபடியும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரதர் பிரானம் சன் ஆஃப் மேன் அல்ல. அவர் ஒரு மனுஷகுமாரன், அந்த மனுஷகுமாரன் இயேசுவை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த மனுஷன் மூலமாக அவர் வந்து முன்பு செய்த அதே ஊழியத்தை நமக்கு கொடுக்கிறார். யூதர் அல்லாத எல்லா ஜாதிகளும், சகல கோத்திரங்களும், ஜனங்களும், ஜாதிகளும், பாசைக்காரும், இவங்க எல்லாமே ஜென்டைல்ஸா இருக்கிறோம். யூதர் அல்லாத உலகத்தில் இருக்க மற்ற ஜாதிகளுக்கு அதே சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஒரு மனுஷன் மூலமாக இந்த கடைசி காலத்தில் வந்தது. ஹல்லேலூயா. ஹீலிங் ப்ரோஃபசி. லட்சக்கணக்கான பேர் சுகமானார்கள். அற்புதங்கள் நடந்தது. இதயத்தின் ரகசியமானது வெளிப்படுத்தப்பட்டது. அதன் பின்பு ஓபனிங் ஆஃப் த வேர்ட், முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகர் சுகத்தை பெற்றார்கள். அநேகர் அற்புதங்களை கண்டடைந்தார்கள். இதெல்லாம் மக்கள் பின்பற்றினார்கள். ஆனா வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது எல்லாராலும் ஃபாலோ பண்ண முடியல. ஹல்லேலூயா. நம்ம எலெக்டட் பீப்புளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 40,00,000 ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது 120 பேர் தான் மேலறையில பென்று பரிசுத்தாய் பெற்றார்கள். ஒரு சிறு கூட்டமானது இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை பின்பற்றி அவர் சொன்னபடி மேலறையில போய் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அவங்க தான் எலெக்ட் பீப்புளா இருக்கிறார்கள். அதே போல இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருந்தாலும், மெசேஜ் பீப்புள், இவர் மெசேஜை கேட்டாலும் எலெக்டட் பீப்புள் வந்து அந்த வெளிப்பாட்டை பற்றி கொள்கிறார்கள். அவர் நீட் பேர்த் அடைகிறார்கள். ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ஷன் அடைகிறார்கள். அடாப்ஷன் பெறுகிறார்கள். ராப்சர்ல பங்கு பெறுகிறார்கள். ஆமே. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் உலகத்துக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம அற்புதமான ஒரு ஊழியத்தில் இருக்கிறோம். எடுத்துக்கொண்டிலிருந்து இராட்சர் வரும் வரைக்கும் இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி கண்டினியூ ஆகுது. முதல்ல ஒன் மேன் மூலமாக அது நடந்தது. ஒரு மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்தினார். இப்பொழுது அநேக அங்கத்தினர் கொண்டதான சபையை, ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரியை ஆண்டவர் பயன்படுத்தி அந்த ஊழியமானது கண்டினியூ ஆகிக்கொண்டிருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த ஊழியத்தில் இருக்கும் பொழுது அதே அற்புதங்கள் நம்மை விசுவாசித்தால் நமக்கு நடக்கும். எத்தனை விசுவாசம்? But it will not be a public show. அது வெளியரங்கமான காட்சியாக இருக்காது. இயேசு கிறிஸ்துவின் ஊழிய வெளியரங்கமான காட்சியாக இருந்தது. இதை பிறகு பெர்னாமுடைய ஊழிய வெளியரங்கமான காட்சியாக இருந்தது. ஆனால் இந்த ஊழிய வெளியரங்கமான காட்சி இருக்காது. இப்பொழுது இங்க சர்ச்சை நடக்கிறது எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. நம்ம வெளியரங்கமாக ஆர்ப்பாட்டம் பண்ணல. ஆனா உள்ள வந்து பார்க்கும் பொழுது மகிமை தெரிகிறது. இங்க செகண்ட் ஆஃப் குளோரி இங்கே இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. அதனால பாருங்க, இது வந்து பப்ளிக் ஷோ அல்ல. இங்க நம்ம வார்த்தையை பின்பற்றி போறது மற்றவங்களுக்கு ஒண்ணு புரியாத புதிராக இருக்கும். நம்மை பார்க்கிறவங்களுக்கு அது புதிராக இருக்கும். ஆனா அந்த சந்தோஷத்தை நம்ம என்ஜாய் பண்ணிக்கொண்டிருக்கோம். இந்த மினிஸ்ட்ரியானது அற்புதங்களை கொண்டு வரும். ஆனால் இது பப்ளிக் ஷோ அல்ல. நீங்க வார்த்தையை ஃபாலோ பண்ண பண்ண பண்ண, சின்சியரா ஃபாலோ பண்ண பண்ண, இதோ வார்த்தையை தொடர்ந்து அங்க அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும். சீசர்கள் போய் எங்கும் வார்த்தையை போதித்தார்கள். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவருடைய வார்த்தையை தேவன் உறுதிப்படுத்தினார். அதே போல இந்த மெசேஜில் நீங்க டீப்பா வரும் பொழுது உங்களுக்கு ஹீலிங் வரும், உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி வரும், உங்கள் வாழ்க்கையில மிராக்கிள்ஸ் நடக்கும். எத்தனை விசுவாசிக்கிறோம்? ஏனென்றால் அவர் நேற்று இன்று என்று மாறாதவரே. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண முடியும். தேவனுடைய வாக்கு தத்துவங்களை ஆப்ரேட் பண்ணுவதற்கு உங்களுக்கு ஃபெய்த் தேவை. தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் மாறாதவைகள். அவர் நேற்று இன்று என்று மாறாத, அன்றைக்கு செய்த காரியத்தை இன்றைக்கு செய்ய முடியும். அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனா நமக்கு வந்த அந்த வாக்கு தத்துவத்தை ஆப்ரேட் பண்ணுவதற்கு செய்து தேவை. தேவனுடைய வார்த்தையானது நமக்கு உயிர்ப்பிக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமே. இப்பொழுது இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, இந்த 12 வருஷமாக பெரும்பாடுள்ள இஸ்ரியை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூணு சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ரொம்ப டீட்டெயிலா இருக்கிறது. மார்க் 5:25-34 வரைக்கும் அங்க விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத வசரத்தை தொட்டால் என்று மார்க் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க மத்தேயு லூக்கா ரெண்டு பேருமே, மத்தேயு 9 லூக்கா 8 இருக்கிறது. சேம் மிரக்கிள் வந்து 3 அந்த டிசைபிள்ஸ் அவங்க வந்து அதை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்படி எழுதும் பொழுது இந்த ரெண்டு பேரும் மத்தேயும் லூக்குவும், லூக்கா வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்று அங்க ஸ்பெஷலா சொல்லி இருக்கிறாங்க. மேத்யூ டச் த ஹெம் ஆஃப் த ஹார்மெண்ட். மத்தேயு என்ன சொல்லுகிறார்? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனடியாக அவளுக்கு மிரக்கு நடந்தது. இப்பொழுது நம்ம இதிலிருந்து சில விதமான காட்ஸ் தாட்ஸ் என்ன என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும். தேவனுடைய எதை குறித்து தேவனுடைய சிந்தை என்னது என்பதை நம்ம காண வேண்டும். இந்த பெண்ணை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து என்ன நினைத்தார்? இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அவளை காணும் பொழுது அவர் மனசுல என்ன திங்க் பண்ணார்? அடுத்தபடியாக அந்த பெண் 12 பெரும்பாடுள்ள இஸ்ரி இயேசு கிறிஸ்துவை அவள் பார்க்கும் பொழுது என்ன அவள் திங்க் பண்ணினா, மனசுல என்னத்தை நினைத்தாள், எப்படி நினைத்ததை தொட்டாள், அது கடைசியாக அது நமக்கு எப்படி சம்பந்தப்படுகிறது என்றதான அந்த விதமான தீமில உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க விரும்புகிறேன். வாட் ஜீசஸ் சா, இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது என்ன கண்டார், அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கிறார், வியாதிகளை சுகமாக்கிக் கொண்டிருக்கிறார், தள்ளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வருகிறார்கள். எதிரு என்றதானே ஒரு ஜென்ரல் ஜபாலய தலைவன் இருக்கிறார், ஜெயரஸ், த ரூலர் ஆஃப் த செனகாக். அந்த ஜென்ரல் ஜபாலய தலைவன் என்று அவனுக்கு ஒரே ஒரு மகள், 12 மகள் வந்து மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கிறாள். அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டான். அவன் மேசியா என்று தன் மனசிலே அவன் விசுவாசித்தான். ஆனால் பகிரங்கமாக அறிக்கை பண்ண அவனால முடியவில்லை. பரிசேயர்கள் பிரதான ஆசாரியர்களுக்கு பயந்ததுனாலே அவன் வந்து ரூலர் ஆஃப் த சினகாக், சினகாக்கினுடைய ரூலரா இருக்கிறான், அதிபதியா இருப்பதனாலே முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருக்கிறான். ஹி வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன். அவன் ஒரு முக்கியமானவனா இருப்பதனாலே இயேசு கிறிஸ்துவை பகிரங்கமாக அவன் அறிக்கை செய்ய முடியவில்லை. இப்பொழுது அறிக்கை செய்யும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. அவனுடைய ஒரே மகள் 12 வயசான மகள் வந்து மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு இருக்கிறாள். டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். இப்பொழுது ஹோப்லெஸ் கண்டிஷனா இருக்கும் பொழுது அவனுக்கு மனசுல என்ன சென்றால், அவனுக்கு என்ன அந்த மனசுல ஏவுதல் வருது என்றால், இயேசு கிறிஸ்து வந்தார் என்றால், அவர் வந்து இவள் மேல கையை வைத்தார் என்றால், நிச்சயமா இவள் பிழைத்து விடுவாள். ஒரே ஒரு ஹோப்பு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் எங்கே இருக்கிறார் என்று கண்டுபிடிக்கிறான். இது அவரை தேடி போய் வந்து அவன் வந்து ஆண்டவரை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? மார்க் 5:23,
என் குமாரத்தி மரணாவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேலும் கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை
நீர் வந்து அவள் மேலும் கைகளை வையும். இதுதான் யூதருடைய விசுவாசம். யூதருடைய விசுவாசம் கை வைக்க வேண்டும். புறஜாதியாருடைய விசுவாசம் நூற்றுக்கதையை சொல்லுகிறான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசம் பெருசு என்று சொல்லுகிறார். அதனால இவன் என்ன சொல்லுகிறான், நீர் வந்து என்னுடைய குமாரத்தின் மேல கை வைத்தால் அவள் உடனே பிழைத்துக் கொள்வாள், அவள் மரண அவசியா இருக்கிறாள். இந்த சர்க்கன்டான்சஸ் வந்து இந்த சூழலை வந்து அவனை வந்து இயேசு கிறிஸ்துட்ட போய் ஜெபிக்க சொல்லுகிறேன். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நல்ல சாப்பாடு கிடைக்கி, எல்லாம் நல்ல பண வசதி இருக்குது, எந்த கஷ்டம் இல்லை அப்படின்னா நமக்கு ஜெபிக்க சொல்லாது. யாரும் நமக்கு உதவி செய்யல. நம்முடைய வேலையை நம்ம தான் செய்யணும். நமக்கு போதுமான பண வசதி இல்லை, அல்லது வியாதி ஏற்பட்டிருக்கிறது, அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது அப்படின்னு நமக்கு ஹோப்லெஸ் கண்டிஷன் வரும் பொழுதுதான் மனுஷனை வந்து அந்த சூழ்நிலையானது ஜபத்துக்கு அவனை தள்ளுகிறது. போ ஜோமன்னு ஜோமன்னு என்று சொல்லு. நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது அது பேட் அட்மாஸ்பியர் வரும் பொழுது, நெகட்டிவ் அட்மாஸ்பியர் நமக்கு வரும் பொழுது நம்ம வந்து ஜெபிப்பது நல்லது, நம்ம ஜெபிக்க சொல்லுகிறது. அதே சமயத்தில் நெகட்டிவ் அங்க சூழ்நிலைகள் இல்லை, எதிர்மறையான சூழ்நிலைகள் நமக்கு இல்லை என்றாலும், நமக்கு எல்லா வசதி இருந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், ஆண்டவர் நமக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆகாரம், நல்ல வஸ்திரம், இதோ போதுமான பண வசதி கொடுத்திருக்கிறார், தங்க இடத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி ஆண்டவர் நம்மை பராமரித்தவர் எதுக்காக கொடுத்திருக்கிறாரு? அவரை நான் இன்னும் அதிகமா தேடுவதற்காக. அப்படி நீங்க உங்க மென்டாலிட்டி அப்படி வரும். அதனால எனக்கு நல்ல ஜீவன் நல்ல சுகம் கொடுத்துருக்காரு. சுகம் இல்லைன்னா சர்ச்சுக்கு வர முடியாது. நமக்கு காசு இல்லைன்னா சுகம் இல்லைன்னா கூட டாக்டர்கிட்ட போக முடியாது. எல்லாமே பணம் தேவைப்படுது. ஆண்டவர் அதனால்தான் நமக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறார். எதுக்காக தந்திருக்கிறார்? நம்ம மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை தேடுவதற்காக. இங்க வந்து அவருக்கு சோதனம் செலுத்த வேண்டும். ஆண்டவரே, நீர் ஆதாரத்தை தந்திருக்கிறீர், வஸ்திரத்தை தந்திரீர், தங்க இடத்தை தந்திருக்கிறீர், சமாதானமான ஒரு சூழ்நிலையை தந்திருக்கிறீர். இதற்காக உங்களுக்கு சோதனம் தான். ஒவ்வொரு நாள் அதுதான் சொல்றேன். எத்தனை பேர் அதிகமாக இல்லாம இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு தந்திருக்கிறீர் என்றால், நான் இன்னும் அதிகமாக தேடுவதற்காக, ஹல்லேலூயா, பெருமைப்படுவதற்காக, மற்றவங்கிட்ட பெருமையாக பேசுவதற்காக, மற்றவங்களை காட்டிலும் நம்ம வந்து உயர்ந்திருக்கிறோம் என்று சொல்வதற்காக ஆண்டவர் நமக்கு தரல. நம்ம இன்னும் தாழ்த்துவதற்காக, இன்னும் ஆண்டவரை நேசிப்பதற்காக அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சோதனையே வராது, உங்களுக்கு பேட் அட்மாஸ்பியரே வராது. வந்தாலும் நீங்க அதை ஈஸியா ஜெயிக்க முடியும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுகத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிற வசதி வாய்ப்புகளையும் கர்த்தரை தேடுவதற்கு நம்ம பயன்படுத்த. இவனுக்கு ஒரு பேட் அட்மாஸ்பியர் வருகிறது. அவனுடைய மகள் வந்து மரண அவஸ்தையில் இருக்கும் பொழுது அவனுக்கு வேற வழி இல்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறான், அவரை விசுவாசிக்கிறான், அவர் மேசியா என்று விசுவாசிக்கிறான். இப்பொழுது பகிரங்கமாக அறிக்கை செய்ய வேண்டிய அந்த சூழ்நிலையானது இயேசு கிறிஸ்துவை அவனை தள்ளினது. அதே போல சூழ்நிலைகள் நம்மை ஜபத்துக்கு தள்ளுகிறது. அதுவும் நல்லதுக்கு தான். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை வந்து ஜபிக்க உதவி செய்கிறார். அதற்காக ஸ்தோத்திர நீர் இதுல இருந்து விடுதலை ஆக்குவீர்கள். ஆமே. எல்லாத்தையுமே நன்மைக்கு ஏதுவாக நீங்கள் பயன்படுத்த முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் நன்மைக்கு ஏதுவாக பயன்படுத்த முடியும். அவன் வந்து அவன் இயேசுவை சந்திக்கிறான், வந்து சொல்கிறான், என்னுடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கிறாள், நீ சீக்கிரமாய் வர வேண்டும், அவள் மறித்து போவதுக்கு முன்னதாக வர வேண்டும், உங்களுடைய கையை வைக்கன்னு சொல்லும்பொழுது பிரதான கூட்டத்தார் அவரை நெருக்கி கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார் என்றால், எதிரை ஃபாலோ பண்ணுகிறார், எதிரு தன் வீட்டுக்கு வழி நடத்துகிறான். அது கொஞ்சம் தூரம் போக வேண்டியதா இருக்கிறது, சில கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியதா இருக்கிறது. அதனால அவன் வந்து துரிதப்படுத்துகிறான், அவன் ஒரு பதட்டத்தோடு இருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு பதட்டம் இல்லை, அவர் நார்மலா தான் இருக்கிறார், நிதானமாகத்தான் இருக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த எவிரவை அங்கே ஃபாலோ பண்ணி ஜீசஸ் போகும் பொழுது என்ன ஏற்பட்டது என்றால், அங்கே வந்து அந்த 12 வருஷமாக பெரும்பாலும் இஸ்ரீ அந்த கூட்டத்தின் நடுவே அவள் ஊர்ந்து நகர்ந்து வந்து என்ன செய்கிறாள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டுவிட்டாள்.
ஆமீன்.
அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். அவர் சீசர் சொல்லுகிறார்கள், எல்லாரும் உண்மை வந்து நெருக்கி வந்து கொண்டிருக்கிறாங்களே, என்ன தொட்டது யாருன்னு எப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். 31 வாசிக்கலாம்.
அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறது நீர் கண்டும், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே.
திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டு வர்றாங்களே, என்னை தொட்டது நீர், ஏதோ வந்து தனியா போன மாதிரி அரவத்தர் வந்து தொட்ட மாதிரி நீர் சொல்றீரு. எல்லாருமே அவங்க நெருக்கிக்கிட்டு போறாங்களே, எல்லாருமே டச் பண்ணிக்கிட்டு தானே போறாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர் என்று சீசர்கள் கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறட்டும், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். பேட்டரியில வந்து என்ன என்றால் நம்ம அதை யூஸ் பண்ணா அந்த சார்ஜ் இறங்கும். போல இயேசுக்கு சொல்ற வல்லமை இருக்கிறது. He was full of power, omnipotent God. Hallelujah. அந்த வல்லமையானது அவரை விட்டு அது போகிறதை அவர் அறிகிறார், விசுவாசத்தோடு தொடுகிறார். லாசருவே வெளியேவான்னு சொல்லும் பொழுது அவருக்கு வல்லமை போகல, ஏனால அது ஒரு விஷன். இப்பொழுது ஒரு ஸ்திரீ தன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி இயேசுவை தொடும் பொழுது அவரிலிருந்து வல்லமை அங்கே ரிலீஸ் ஆகும் பொழுது அவர் தன்னுடைய பாடியில கொஞ்சம் வீக்னஸ் உணர்கிறார். யாரோ என்னை தொட்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதே போலதான் பிரதர் பெனா மினிஸ்ட்ரி, அவர் விஷன் பார்த்து அங்கே அவர் வழி நடத்தப்படும் பொழுது அவருக்கு எந்த விதமான பலவீனம் ஏற்படவில்லை. நான் அநேகர் வந்து பிரதர் பெனா என்னுடைய பெயரை கூப்பிட்டால் நல்லா இருக்குமே, ஆனால் இப்பொழுது பிரதர் பெனா என்ன கூப்பிடணும், என் பேர் சொல்லி அப்படின்னு நினைக்கும் பொழுது பிரதர் பெனா அந்த புல்லிங் இங்க வருது. அந்த யார் இந்த சோதரி உடனே அவங்க பேரை சொல்லுகிறார், உனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குது, உடனே இவர் வீக்னஸ் உணர்கிறார். ஏன்னா அவங்க தேவண்ட வரத்தை வந்து தங்களுடைய விசுவாசத்தை வச்சு தேவண்ட வரத்தை அவங்க ஆப்ரேட் பண்றாங்க. இப்பொழுது என்ன சொல்றால் விஷன் படி செய்யும் பொழுது அந்த அவருடைய அவருக்குள்ள இருக்க வரத்தை தேவன் பயன்படுத்துகிறார். அப்பொழுது அது வந்து வீக்னஸ் ஏற்படுதில்லை. இந்த இஸ்ரீ தன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னது வல்லமை புறப்பட்டது என்று சொல்லும் பொழுது பின்பு அவர் அங்கேங்க பார்க்கிறார், கரெக்டா அந்த இஸ்ரீயை கண்டுபிடிக்கிறார். நேர பார்த்த உடனே அவள் வந்து என்ன செய்தான் என்றால் முகங்கு அவள் வந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து நடந்தது எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறாள். ஹல்லேலூயா. தன் வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் சொல்லிவிடுகிறாள். இஸ் மகளே, நீ வந்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, வேதனை நீங்கி சுகமாயிரு. 34 வாசிக்கலாம்.
அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு.
சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிஸியா இருக்கிறாரா? இல்ல, பிஸியா இல்ல. எதிர் பிஸியா இருக்கிறான், இவர் பிஸியா இல்ல. நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம், இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை இருக்கு, அது வேலை இருக்கு, இப்படின்னு நம்ம வந்து பிஸியா இருக்கிறோம். ஆனா ஜீசஸ் வந்து பிஸியா இல்ல. ஹி இஸ் நாட் டூ பிஸி டு ஹியர் யுவர் ஹார்ட்ஸ் கிரே. இப்ப ஒருத்தர் உங்களை பார்க்க வர நான் ஒன்னு பேசணும்னு, இப்ப நீங்க இருங்க, எனக்கு முக்கியமான இருக்கு, கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க நாளைக்கு வாங்க, நாளைக்கு உங்ககிட்ட பேசுறோம். ஏன்னா எனக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் சில ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது, சில அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்படிதான் மனுஷங்க வந்து பிஸியா இருந்து சில காரியங்கள், முக்கியம் இல்லாத காரியங்களை அவங்க பின்னுக்கு ஒதுக்கிறார்கள். முக்கியமான பேர்சனை பார்க்கறதுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். இவன் முக்கியம் இல்லாத பேர்சனை வந்து நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், நாங்க நாளைக்கு வாங்க, இதான் நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு முக்கியமான காரியங்களை நான் பார்க்கணும், முக்கியமான ஆட்களை பார்க்க வேண்டியதா இருக்கிறது, அதனால உங்க காரியத்தை வந்து மெதுவா செய்யலாம், அதனால நீங்க வந்து நாளைக்கு வரலாம், இது வந்து ரொம்ப அர்ஜென்டா இருக்கிறது, இதுதமாக மனுஷன் வந்து இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது, அவர் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க அவர் நீங்க அவர் அப்ரோச் பண்ணும் பொழுது உங்களோட ஜபத்தை கேட்கறதுக்கு நான் பிஸியா இருக்கிறேன், நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே நிதானமா இருக்கிறார். எவ்ரி பிரேயர் ஹேஸ் அ ஃபுல் அட்டென்ஷன் ஆஃப் ஜீசஸ். எந்த ஜபம் ஆயிருந்தாலும், யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும், அவங்க இம்பார்ட்டன்ட் பர்சனா இருக்கலாம், அல்லது லெஸ் இம்பார்ட்டன்ட் பர்சனா இருக்கலாம், அவங்க முக்கியம் இல்லாதவங்களாக முக்கியம் இல்லாதவளா இருந்தாலும், ஆண்டவர் இந்த முக்கியமான ஆள் இருக்கிறார், இவர் கதையை முதல் பஞ்சிட்டு உன் கதையை நான் பிறகு பார்க்கிறேன் அப்படி சொல்றது இல்ல. ஹல்லேலூயா. எல்லா ஜபத்துக்கும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய செவியை சாய்க்கிறார். ஹல்லேலூயா. எவ்ரி பிரேயர் ஹேஸ் அ ஃபுல் அட்டென்ஷன் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. எதிரே நம்ம பார்க்கும்போது அவன் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், அவன் வந்து ரூலர் ஆஃப் சினகாக், அவன் ஜெபாலய தலைவனாக இருக்கிறான். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஆலயம் உண்டு, டெம்பிள், அது ஜெருசலேமில் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு இடங்களிலும் ஜெபாலயம் இருக்குது, சினகாக் இருக்குது. சினகாக்ல பலி செலுத்தக்கூடாது. சினகாக்ல ஆராதனை செய்யலாம், வார்த்தையை கேட்கலாம், அங்கே ஜபம் பண்ணலாம். ஆனால் வந்து டெம்பிள் தான் அங்கே வந்து பலி செலுத்தப்பட வேண்டிய ஒரே இடம் டெம்பிள் தான். ஹலோ, டெம்பிளுக்கு அவங்க வருஷத்துல மூணு தரம் போகிறார்கள். ஆனால் இந்த சினகாக்ல ஓய்வு நாள் தோறும் ஆராதனை நடத்தப்படும். அதனுடைய ரூலர் வந்து இந்த ஜைரஸ் எதிர ஆகியிருக்கிறான். அவன் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், அவன் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருக்கிறார். அவனுடைய கேஸ் வந்து ரொம்ப அர்ஜென்டா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவன் பின்னால போயிட்டே இருக்கிறார். இப்பொழுது இந்த இஸ்ரீ குறுக்க வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது அவள் சுகமாகி விட்டாள். ஹல்லேலூயா. அவளுக்கு அவர் செவி கொடுக்கிறார். அவள முக்கியமான பர்சனை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது இது லெஸ் இம்பார்ட்டன்ட் பர்சன், இவள் ஒரு உமன், இவள் ஒரு வேலை விடவாக இருக்கலாம். அதனால இந்த பெண் வந்து இது அதிக செல்வாக்கு இல்லாத ஒரு பெண், சாதாரண ஒரு பெண். ஆனால் எதிரை கம்பேர் பண்ணும் பொழுது அவன் ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்கிறான், இம்பார்ட்டன்ட் பர்சன், எல்லாருக்கும் அவனை பற்றி தெரியும். அவனை நோக்கி போகும் பொழுது இந்த லெஸ் இம்பார்ட்டன்ட் பர்சன், இந்த உமன் வரும் பொழுது ஆண்டவர் இவளுக்கு செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பதற்றத்தோடு இருக்கிறான், அஞ்சு நிமிஷம் கூட லேட் ஆக கூடாது, லேட்டானா கதை முடிஞ்சு போயிடும், அவன் மறித்து போவா. அதனால சீக்கிரமா வரணும்னு நினைக்கும் பொழுது இந்த நேரத்தில் தான் அவனுக்கு குறுக்க வருது. அதே போல நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் சில சின்ன 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 காரியங்கள் வந்து குறுக்க வந்து நேரத்தை கடத்தும் பொழுது, ஐயோ நேரம் போகுதே, நேரம் போகுதே, நேரம் போகுதே, நம்ம அவரை சந்திக்கணுமே, அந்த நேரத்தில் இப்படி நேரத்தை விட்டுட்டா முடியாது அப்படின்னு நமக்கு பத பதைக்கும். இப்படிதான் எதிர் அப்படி இருக்கும் பொழுது ஜீசஸ் அதிதமான ஒரு பதத்தோடு இல்லை, அவர் நார்மலா இருக்கிறார். அவருக்கு வந்து அவர் எட்டர்னிட்டியில ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் டைம்ல இல்ல, எட்டர்னிட்டியில இருக்கிறார். ஆனா எதிர் டைம்ல இருக்கிறான், நேரம் போகுதோ போதோ போதோன்னு யோசிக்கிறான். நம்ம இன்னைக்கு டைம்ல இருந்தாலும் நம்ம எட்டர்னிட்டியில ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வந்து நம்முடைய சோல் வந்து எட்டர்னிட்டியில இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பாடி டைம்ல இருக்கிறது, நம்ம வந்து எட்டர்னல் பீயிங்ஸ் ஆக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நித்தியவாசிகளாக இருக்கிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எட்டர்னிட்டியில் அவர் இருக்கிறார். அதனால அவருக்கு டைம் பற்றி அவர் ஒரி பண்ணல. இந்த விடோ வந்து ஒரு சாதாரண ஒரு பெண். அதே போல பைபிள்ல வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, பீரியாரிட்டி டு உமன். பெண்களை வந்து இவ வந்து ஆண்கள் வந்து தங்களுக்கு கீழானவர்களாக நினைக்கலாம். ஆனா பைபிள்ல வந்து பெண்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. சாரி பாத் ஊர் உதவிக்கு ஆண்டவர் போய் அங்க அற்புதத்தை செய்கிறார். எலியாவின் வார்த்தையை அவள் விசுவாசித்து கீழ்ப்படிந்த பொழுது கலசத்திலே வானையில மாவு குறையவில்லை, கலசத்திலே எண்ணெய் குறையவில்லை. ஹல்லேலூயா. அதே போல எலிசா தீர்க்கதரிசி சூனேமியாள் என்ற பெண் வீட்டிலே போய் வாசம் பண்ணும் பொழுது அவளுக்கு வந்து கர்ப்பத்தின் கனி கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த குழந்தை மரித்து போன பின்பும் அந்த குழந்தை உயிரோடு வந்தது. அதே போல இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது அநேக பெண்கள் அவரை பின்பற்றினார்கள், அநேக இஸ்திரிகள் அவரை பின்பற்றி வந்தார்கள். உயிர்த்தெழுந்த பின்பு அவருக்கு அன்பான சீசன் யோவான் இருக்கிறான், பிரதானமான சீசன் பேதுரு இருக்கிறான். இவங்களுக்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்தாதபடி அந்த மகதலேனா மரியாளுக்கு முதன் முதலாக தரிசனமானார். இதிலிருந்து என்ன நமக்கு தெரிகிறது? பைபிள்ல வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. உலகத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை இல்லை, ஆனா பைபிள்ல அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மேல அன்பா இருந்து பெரிய பெரிய காரியங்களை அவர்களுக்கு அவர் செய்தவர்கள் இருக்கிறார். அதே போலதான் இப்பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட் வரும்பொழுது எதிர் ஒரு ஆணா இருக்கிறார், அவன் ஒரு பொசிஷன்ல இருக்கிறான், இவள் ஒரு பெண், சாதாரண ஒரு பெண். இவளுக்கு இயேசு கிறிஸ்து முன்னுரிமை கொடுக்கிறார், அவனுக்கு ரெண்டாவது கொடுக்கிறார். ஆண்டவர் எல்லாருமே நேசிக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் வந்து ஒருத்தரை அற்பமா நினைக்கும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறாய், இவன் வந்து எல்லாரும் அற்பமா நினைக்கிறாங்க, நான் இவனை லிஃப்ட் பண்ணுவேன் பாரு. இது ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம். நம்ம வந்து மற்றவங்களை அற்பமா நினைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பெருசா நினைச்சு உங்களுக்கு உயர்வை தருகிறார், அவங்க மத்தியில் உங்களை லிஃப்ட் பண்ணுகிறார். நீங்க கத்தரை நம்பினா அப்படி செய்வார். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளை மற்றவங்க அற்பமா நினைக்கிறாங்க, நான் அவங்களை லிஃப்ட் பண்ண அவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கிறேன். அதனால பெரிய அரிச்சி டு த உமன், இது ஆண்டவர் வந்து அந்த பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார். ஜீசஸ் கிவ்ஸ் ஹிஸ் ஃபுல் அட்டென்ஷன் டு எவ்ரி பர்சன் பிரேயர். எல்லாருடைய ஜபத்துக்கும் இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுது இவளுடைய விசுவாசமானது இயேசுவை ஸ்டாப் பண்ணிவிட்டது. ஆமென்,
ஆமென்.
அவர் வந்து வேகமா போய்கிட்டு இருக்கிறார், துரிதமாக போய்க் கொண்டிருக்கிறார். அந்த எதிரி ரொம்ப அர்ஜென்ட் பண்ணாங்க என்றால் ரொம்ப துரிதப்படுத்துகிறான். இந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் வந்து முன்னுரிமை கொடுத்து இவளுக்கு வந்து அங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அங்க ஸ்டாப் பண்ணிட்டார். ஒருவேளை நமக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம், மற்றவங்க வந்து என்ன மதிக்கல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு நினைக்கலாம். இயேசு உங்களை நேசிக்கிறாரா? நீங்க அவருடைய வார்த்தையை நேசிக்கிறீங்களா? ஒரு நாள் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஆண்டர் செய்வார். அதனால எனக்கு சபையில முக்கியத்துவம் இல்லை, இதோ எனக்கு வந்து இப்படின்னு சொல்லி சிலருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து பலவிதமாக குறை சொல்லுவது புலம்புறது, அவங்கள ஆத்மாவே நஷ்டப்படுத்திடுவாங்க. ஆனா நம்ம உண்மையில இயேசுவை நேசித்தால் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு என்ன நினைக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேனா, அவருக்கு பிரியமா இருக்கிறேனா, ஒரு நேரத்தில் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பார். நம்மள அற்பமா நினைக்கிறவங்க ஒரு நாள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். தனக்கு தானே என்ன செய்தால் இவ்விதமான ஒரு எண்ணத்தை உடையவளா இருக்கும் பொழுது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் பொழுது அவங்க தேவனை வந்து அறிய வேண்டிய பிரகமாக அறியவில்லை. அவங்க வந்து சபைக்கு சரியா வராதபடி எல்லாரும் மதிக்கல என்னைய ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. இது வந்து நல்ல ஒரு மென்டல் ஆட்டிடியூட் கிடையாது. இயேசு உங்களை நேசிக்கிறார், ஹல்லேலூயா. இவள் வந்து இவளுடைய ஜபத்துக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இவள் ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ட் பர்சன், ஜனங்கள் நினைக்கும் பொழுது இவள் ஒரு லெஸ் முக்கியமா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெண் கிடையாது. ஆனா இயேசுக்கு அவள் முக்கியத்துவம் வாய்ந்த பெண்ணாயிருக்கிறார். அவளுடைய ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் அளிக்கிறார். இப்பொழுது என்ன நினைக்கிறோம், எங்க இயேசு கிறிஸ்து என்ன பார்க்கிறார், இவளை வந்து எல்லாரும் ரொம்ப வந்து அற்பமா நினைக்கிறாங்க. நான் இவளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறேன், இவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீஃபரன்ஸ் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இவளையும் நான் நேசிக்கிறேன், இவளுக்கு நான் செவி கொடுக்க முடியும். அதனால இவள் தான் எதிரை விட இவள் தான் முக்கியம் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக நம்ம இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறார் என்றால், இந்த எதிர் வந்து ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுகிறான், என்னுடைய தேவையானது ரொம்ப அர்ஜென்டா இருக்கிறது, என்னுடைய மேட்சர் என்னுடைய கேஸ் வந்து ரொம்ப அர்ஜென்ட், அதனால நீர் வந்து நீர் எங்கேயும் ஸ்டாப் பண்ணக்கூடாது, நேரம் வரணும் என்றால் மரண அவசியில இருக்கிறாள். எந்த நேரத்தில் உயிர் போகும்னு தெரியாது. அவள் வந்து உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, நீர் வந்து கைய வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வந்து துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் என்னுடைய மேட்டர் ரொம்ப அர்ஜென்ட் ஆனது அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பெண் பார்க்கும் பொழுது இந்த பெண்ணுடைய மேட்டர் வந்து அர்ஜென்ட் ஆனதா, அவள் அதை கம்பேர் பண்ணும் பொழுது அர்ஜென்ட் ஆனது அல்ல. இவள் வந்து ஈவினிங் கூட ஆண்டவரை அணுகலாம், அல்லது நாளைக்கு கூட ஆண்டவரை அணுகலாம், ஒன்னும் செத்து போயிட மாட்டா. ஆனா அந்த பெண் அந்த குழந்தை செத்து போயிடும். நினைக்கிறான் என்னுடைய மேட்டர் வந்து ரொம்ப அர்ஜென்ட், அவர் இடையில எந்த ஸ்டாப்பிங் பண்ணக்கூடாது, யாருகிட்டையும் கான்வர்சேஷன் பண்ணக்கூடாது, யாரும் குறுக்க வரக்கூடாது, அவர் சீக்கிரமா வரணும்னு நினைக்கும் பொழுது, ஏனென்றால் எனக்கு வந்து உதவி வந்து ரொம்ப அர்ஜென்டா இருக்கிறது என்ன நினைக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து வந்து என்னச்சால் அந்த பெண்ணுக்கு அதை விட அர்ஜென்ட். ஹல்லேலூயா. ஆனா உலகப்பரமா நான் பார்க்கும் பொழுது அவள் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட அவள் வந்து தாமதிக்கிறான், தாமதிக்கலாம், தாமதித்து சுகத்தை பெறலாம். ஆனா அந்த குழந்தைக்கு தான் ரொம்ப அவசியம். ஆனா இயேசு கிறிஸ்து பார்வையில இவளுக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட். ஹல்லேலூயா. இவளுக்கு ஃபர்ஸ்ட் ஹீலிங் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அந்த பெண் நமக்கு வந்து ஒரு பணம் கட்டணும், 5ஆம் தேதிக்குள்ள அந்த டியூ கட்ட வேண்டும். அந்த என்னால் அந்த பேங்க்ல வந்து பணத்தை வந்து 3ஆம் தேதிக்குள்ள போட்டணும், அந்த டியூ வந்து 3ஆம் தேதி தாண்டினா அதுக்கு பிறகு அது வந்து சிக்கல் ஏற்படும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, ஆண்டவர் வந்து அவருடைய டைம் ஒன்னு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாமே அவசரமா இருக்கும், மனுஷனுக்கு எல்லாமே அவசரம் தான், உடனே வேணும். ஏன்னா முதல்ல எனக்கு உதவி செய்யும், முதல்ல எனக்கு இறங்கும் என்று மனுஷன் சொல்லும் பொழுது, இட் டிட் மேட்டர் வாட் காட் வாஸ் மோர் லெஸ் அர்ஜென்ட் பிகாஸ் ஜீசஸ் லிவ்ஸ் இன் எட்டர்னிட்டி. ஹல்லேலூயா. இயேசு நித்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால என்ன சொல்றால், அவருடைய டைம் ஒன்னு இருக்கிறது, ஹிஸ் டைம் ஒன்னு இருக்கிறது, ஹி வில் டேக் கேர் ஆஃப் இட். நாளைக்கு தான் டியூ கட்டணும் முடியல, அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. ஹி வில் டேக் கேர் ஆஃப் இட். We rely rest on His time. Hallelujah. நாம் அவருடைய நேரத்துக்காக காத்திருக்க வேண்டும். நமக்கு ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜென்ட் நம்ம நினைக்கும் பொழுது நம்ம அவருடைய வேலைன்னு உங்களுக்கு அப்பாயிண்டட் டைம் இருக்குது. அந்த அப்பாயிண்டட் டைம் படி எல்லாம் செய்வார். எதிரே உனக்கு ஒரு அப்பாயிண்டட் டைம் இருக்கிறது. இந்த பெண்ணோடு கூட நான் வந்து ஈடுபட வேண்டியதா இருக்கிறது. உனக்கு உன்னுடைய என்னுடைய டைம் படி உனக்கு செய்வேன். உனக்கு உன் டைம் வந்து சீக்கிரம் முடிஞ்சிருதுன்னு நீ நினைக்கிற. ஆனா என்னுடைய டைம் ஒன்னு இருக்குது. ஹல்லேலூயா. இஸ்ரே எனக்கும் எனக்கு உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல. கொஞ்ச நேரத்தில் அவருடைய வேலை வந்து விட்டது. ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில மேரேஜ் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கர்த்தரை ரிலை பண்ணுவீர்கள் என்றால், அவரை சார்ந்திருப்பீர்கள் என்றால், நீங்க நினைப்பதை காட்டில் உங்க வாழ்க்கையை நன்றாக அமைத்து தரும். நீங்க அவருடைய பாவியின் வழி நடத்தலுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் என்னென்ன காரியங்கள் அர்ஜென்டா இருக்கிறது, டைம் பாஸ் ஆகிட்டே போகுது, இதோ இதுக்கு மேல இந்த டைம் போனா அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அவருடைய டைம் ஒண்ணு இருக்குது. ஹல்லேலூயா. அவரை சார்ந்திருந்தால் அவருடைய வேலையின்படி அவருடைய நேரத்தின்படி எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்வார். ஆமேன். முதல்ல இந்த பெண்ணுக்கு சுகம், ரெண்டாவது அவளுக்கு அந்த குழந்தைக்கு சுகம், எதிர மகளுக்கு சுகம். ஆனா இவன் நினைக்கிறான் ஃபர்ஸ்ட் பிரிபன்ஸ் என்னுடைய மகளுக்கு, ரெண்டாவது அந்த பெண்ணை லேட்டா பார்த்துக்கிடலாம், அந்த பெரும்பாலுள்ள இஸ்திரிக்கு நம்ம அதுக்கு பிறகு பார்த்துக்கிடலாம். அவன் நினைக்கும் பொழுது ஆண்டவருடைய பார்வையில் என்ன ஆர்டர் இருக்கு என்றால், ஃபர்ஸ்ட் இவளுக்கு, ரெண்டாவது அவளுக்கு. உங்க வாழ்க்கையில் என்ன சொல்றால், முதலாவது ஆண்டவர் ஒருத்தருக்கு அற்புதம் செய்கிறார், அதுக்கு பிறகு நமக்கு அற்புதம் நடக்கும். நமக்கு முதல்ல நடக்கணும், முதல்ல நடக்கணும் நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் ஆண்டவர் ஒரு ஆர்டர் வைத்திருக்கிறார், அந்த ஆர்டர் படி எல்லாமே அவருடைய டைம் படி நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹி டேக்ஸ் த டைம். அந்த டைம் அவர் எடுத்துக் கொள்கிறார். ஆண்டவரே உம்முடைய வேலையின் படி எனக்கு செய்யும். நம்ம அவருடைய பார்வையில் லெஸ் இம்பார்ட்டன்ட் பீப்புள் கிடையாது. நம்முடைய காரியம் வந்து லெஸ் அர்ஜென்ட் கிடையாது, எல்லாமே அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம வந்து அவருடைய பார்வையில் இம்பார்ட்டன்ட் பீப்புளா இருக்கிறோம். நம்முடைய ஜபமானது அவருடைய சமூகத்தில் அர்ஜென்டா இருக்கிறது. ஆமே. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையில் அந்த பெண் எப்படி இருக்கிறாள் என்றால், அவள் வந்து உலகத்தின் பார்வையில் வந்து அவள் அன்கிளீன் ஆயிருக்கிறாள். பெரும்பாடு உள்ள இஸ்ரி, பிளட் இஷ்யூ அவளுக்கு இருக்கிறது, அவளுக்கு ஃபீமேல் ட்ரபிள் இருக்கிறது. அதனால அவள் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி அன்கிளீனாக இருக்கிறாள். லேவியராகமம் 15 19 28 வரைக்கும் வாசிக்கும் பொழுது லா ஆஃப் அன்கிளீன், அன்கிளீன்னஸ், அந்த லா ஆஃப் அன்கிளீன்னஸ் குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதை நம்ம வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் 25 வாசிக்கும் பொழுது ஒரு இஸ்ரீ வந்து அவளுக்கு உதரப்போக்கு இருந்தால் 7 அவள் வந்து விளக்கப்பட்டிருப்பாள் என்று சொல்லப்பட்டது. அதான் டைம் ஆஃப் செப்பரேஷன். அது வந்து 7 அவள் டைம் ஆஃப் செப்பரேஷன். நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கிடையாது. அது வந்து பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு. ஆனால் என்ன செய்வது என்றால், அதுக்கு 7 அதிகமாக அவளுக்கு உதிரப்போக்கு ஏற்பட்டது என்றால், அவள் வந்து அவளுடைய உதிரப்போக்கு நிற்கும் வரைக்கும் அவள் தீட்டுப்பட்டவளாக இருக்கிறாள் என்று அந்த 25 அவிதமாக சொல்லியிருக்கிறார். அதனால அவள் வந்து இதை என்றால், அவளுடைய படுக்கை மற்றும் எல்லாமே தீட்டுப்பட்டதா இருக்கும், அன்கிளீன்னஸ் ஆயிருக்கு. அவளை தொடுகிறவர்களும் இதை ஒரு நாள் வந்து அவங்க தீட்டுப்பட்ட அன்கிளீனஸ் ஆயிருப்பார்கள். இது விதமாக பழைய பாட்டில் அவிதமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெண்ணுக்கு அவிதமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இவள் ஒரு அன்கிளீன் உமனா இருக்கிறாள். 7 அல்ல, இவளுக்கு 12 அன்கிளீனா இருக்கிறாள். ரொம்ப ரொம்ப மோசமான சிச்சுவேஷன். 12 ஷி வாஸ் அன்கிளீன். எப்படி அவளால சகிக்க முடியும்னு தெரியல. அவளுக்கு ஒரு இன்கன்வீனியன்ட் சிச்சுவேஷன். 12 12 அவள் அன்கிளீனஸ் ஆயிருக்கிறாள். ஒரு இன்கன்வீனியன்ட் சிச்சுவேஷன் அவளுக்கு இருக்கிறது. சீரியஸ் இஷ்யூ ஆஃப் பிளட். இது அவள் வந்து அப்படி வந்தால் 12 அவள் விளக்கப்பட்டிருக்கிறாள். அவளுக்கு டைம் ஆஃப் செப்பரேஷன் 7 அல்ல, அவளுக்கு 12 டைம் ஆஃப் செப்பரேஷன் ஆகியிருக்கிறது. அதனால அவள் வந்து அவளை யாரும் தொடக்கூடாது. இது அவள் வந்து என்றால் அவள் தொடுறது எல்லாமே அது தீட்டுப்பட்டதா இருக்கும். அந்த காலத்தில் வாஷிங் மிஷின் கிடையாது. அதனால எல்லாமே கையில தான் துணியை துவைக்கணும். அவளுடைய துணியை அவளை தான் துவைக்க வேண்டும். வாஷிங் மிஷின் தான் உள்ள போட்டு மிஷினை சுவிட்சை போட்டுடலாம். ஆனா அவளுக்கு வாஷிங் மிஷின் கிடையாது. அவளுக்கு வந்து என்ன சென்றால் அதிகமான துணிகளை துவைக்க வேண்டியதாக இருக்கும். அவள் ஒரு இன்கன்வீனியன் சிச்சுவேஷன்ல இருக்கிறாள். ரொம்ப வந்து இது அவளுக்கு வந்து அதிக வேதனை, அதிக பாரம். இட்ஸ் எ வெரி வெரி இன்கன்வீனியன் திங். 12 இயர்ஸ் செப்பரேட்டட். அவள் வந்து யாரையும் தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட முடியாது, ஏன்னா அவங்களும் அன்கிளீனா மாறிடுவாங்க. அவள் யாரையும் என்ன சென்றால் விருந்துக்கு அவங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, அவங்க நின்று யாரோடு கூட வந்து ஐக்கியப்பட்டு அன்பாக பேசி பழக முடியாது. அவள் வந்து செப்பரேட்டடா தான் அவள் இருக்கணும். அது மாத்திரமல்ல, இவளும் யார் வீட்டுக்கும் போக முடியாது. யார் வீட்டுக்கும் போனா அவங்க அன்கிளீன் ஆயிடுவாங்க. அதனால அவள் யார் வீட்டுக்கும் போகாம தனித்துதான் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவள் வந்து டெம்பிளுக்கு போய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய முடியாது, ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய முடியாது, சர்ச்சுக்கும் போக முடியாது. இதுதமாக 12 இயர்ஸ் இருக்கிறாள் என்றால் அது அவளுடைய இதயத்தில் எவ்வளவு வேதனையாயிருக்கும். She was desperate. அவள் ஒரு பரிதபிக்கப்பட்டவளாய் இருக்கிறாள். தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் செலவு பண்ணுகிறாள். ஆஸ்திகள் எல்லாவற்றையும் செலவு பண்ணி, பணத்தை செலவு பண்ணி செலவு பண்ணி, அநேக வைத்தியர்கள் போயிட்டு குணமாக வேண்டும் என்று செலவு பண்ணாலும் ஒரு வைத்தியராலும் சுகமாக்க முடியல. என்னமோ தெரியல, அவளை சுகமாக்க முடியல. அவள் வர வர வீக் ஆகிக்கிட்டே போறாள். அவளுடைய சரீரமானது வீக் ஆகிக்கிட்டே போறது, அவளுடைய ஸ்ட்ரென்த் ஃபெயிலியர் ஆகிக்கொண்டே போகிறது. அவளுடைய பணம் எல்லாமே வந்து காலியாயிட்டே போகுது. அது சுகமாகாது மட்டுமல்ல, இருக்கிறத விட மோசமா போயிட்டு இருக்கு. Mark 5:26 வாசிக்கலாம்.
அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது,
இது சற்றாயிலும் அது சுகமடையவில்லை என்று சொல்லப்பட்டது. கொஞ்சம் கூட அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழி, தன்னுடைய ஆசைகள் எல்லாம் வித்து வித்து செலவு பண்ணுகிறாள். ஆயிரக்கணக்கில் அவர் செலவு பண்ணுகிறார். சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது, had spent all she had and was nothing bettered but rather grew worse. அது சுகமாகாதபடி இருக்கதை விட மோசமாய் போயிட்டு இருக்கு. வைத்தியர்கள் சுகமாக்க முடியவில்லை. பணமெல்லாம் செலவு பண்ணி இப்பொழுது ஒரு பணம் இல்லை. அவளுக்கு வேதனை தான் மிச்சம். அவளுடைய உடம்புல வேதனை தான் இருக்குதே ஒழிய ஒண்ணுமில்லை. She was an unclean person. ஆனால் அவள் என்ன நினைக்கிறாள் என்றால், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் ஆயிடும். வேற யாரையும் தொட்டுனா அவங்க அன்கிளீன் ஆயிருவாங்க, ஆனா இயேசுக்கு தொட்டா இவள் கிளீன் ஆயிருவா. அது அவரை எந்த விதத்திலும் பாதிக்காது. ஹல்லேலூயா. She touched the hem of his garment because of the same. இதை என்ன சொன்னால், ஏன் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், ஏன் முன்னால வந்து நேரம் அவரை பேஸ் பண்ண முடியல, வெக்கப்படுகிறாள். அவளுக்கு இருக்கிறதான அந்த இவ டிசீஸ் ஆனது அவளை வெட்டப்படும்படியான சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால பின்னாக இயேசு கிறிஸ்து பார்த்திடக்கூடாது, பின்னாக வந்து இவ வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொடுகிறாள். பிகாஸ் ஆஃப் ஹர் சேம். அவள் வந்து டைரக்டா ஜீசஸ் கிரைஸ்டோடு வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது, டைரக்டா இயேசு கிறிஸ்து வந்து பேச முடியாது, யாரும் அதை அறியக்கூடாது என்று சொல்லி அவள் வந்து பின்னாக வந்து இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். ஜீசஸ் நெவர் அவாய்ட் அசோசியேஷன் வித் அன்கிளீன் பீப்புள். இயேசு கிறிஸ்து இவ்விதமான அன்கிளீன் பீப்பிளை வந்து புறக்கணிக்கவில்லை. குஸ்ரோகி வருகிறான், குஸ்ரோகி எல்லாம் வந்து அந்த தீட்டு தீட்டு நம்ம சொல்லணும், எல்லாரும் விலகி போகணும். ஆனா இயேசு கிறிஸ்து குஸ்ரோகியை தொட்டாருன்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவால இவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவனுக்கு சுகம் ஆயிட்டு. ஹல்லேலூயா. அதே போல என்ன என்றால், இங்க எசாயா தீர்க்க தரிசியை பார்க்கும்பொழுது, நான் அன்கிளீன் என்று நான் வந்து இவர் அசுத்தத்தோடு உள்ள மனுஷன், அந்த சேராபின் வந்து தலையில வச்சு நாக்க தொடும் பொழுது அதனால அவன் சுத்தமாயிட்டான். ஹல்லேலூயா. அல்ல, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றால், இவர் வந்து இயேசு கிறிஸ்துவை தொடும் பொழுது அவர் மாத்திரம்தான் அன்கிளீன் ஆக முடியாது. ஹல்லேலூயா. நம்ம பாவியா இருக்கிறோம், அன்கிளீன் பீப்புள். நம்ம ஜீசஸ் தொடும் பொழுது அது அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை நமக்கு வந்து நம்முடைய அன்கிளீனஸ் அதை எடுத்து போட்டு நம்ம கிளீன் பீப்புளாக மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. The woman touched the hem of his garment. She was made clean by her association with him. அவரோடு கூட அசோசியேட் பண்ண பொழுது, அவரோடு கூட அவள் தொடர்பு கொண்ட பொழுது அவளுக்கு வந்து சுகம் கிடைத்து விட்டது. ஹல்லேலூயா. மேட் கிளீன் பை ஹர் அசோசியேஷன் வித் ஹிம். அவரோடு ஐக்கியப்பட்டதுனாலே அவள் வந்து சுத்தமானாள். ஆமென். அதே போல நம்ம இந்த மெசேஜ் அதாவது நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. The message of our is Christ. Hallelujah. Amen. Their belief.
Amen.
In the message of our Christ, the fullness of Jesus, when the fullness of God is there. In the world, you are associated. Now you are associated with the world. Hallelujah. காலையிலே மாலையிலே நம்ம ஞாயிற்றுக்கிழமையில ஐக்கியப்படும் பொழுது இந்த வேர்டு வந்து என்ன செய்திருந்தால் நம்முடைய அன்கிளீனஸ் எடுத்து போட்டு நம்ம கிளீன் பீப்புளா மாத்துது. இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் காடா இருக்கிறார். தி மெசேஜ் ஆஃப் த ஹவர் கிரைஸ்ட். இந்த வார்த்தையோடு கூட நீங்கள் அசோசியேட் பண்ணும் பொழுது இந்த வார்த்தையானது உங்களை சுத்திகரிக்கிறது. ஆமேன். வசத்தின் ஓரத்தை ஆயிலும் தொட்டால் நான் சொசமாக உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவருடைய வசத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுக்கு சுகமாயிட்டு. சரி, இங்க வந்து எதிரும் வந்து ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இவ வேற வசத்தை தொட்டுட்டு சுகமாயிட்டு. சரிதான், அவளு தான் சுகம் கிடைச்சிட்டு அப்படியே இயேசு கிறிஸ்து அதை கண்டிடாம நேரம் போண்டிதானே. அதனால அவ சுகம் தொட்டா சுகம் கிடைச்சிட்டு அவ வீட்டை பார்த்து போறா. அவளுக்கு சுகம் கிடைச்சிட்டு ஆண்டவருக்கு அது தெரியுது, அவர் சுகம் கிடைச்சிட்டுன்னு அப்படியே போக வேண்டியதுனே. அவங்க ஒரு லிட்டில் கான்வர்சேஷன் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஒரு சம்பாஷணை செய்கிறார். இப்படி அவருடைய சரீரத்தில் சுகம் கிடைத்து விட்டது. அவர் கிளீன் பீப்புளா மாறிவிட்டார். 12 வருஷமா இருந்த உபத்திரம் அவளை விட்டு நீங்கி விட்டது. ஏதோ கத்தர் அற்புதமாக சுகத்தை கொடுத்தார். அவருடைய வல்லமை புறப்பட்டது. அதனால அவர் அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதானே, இவளும் வீட்டை பார்த்து போக வேண்டியதானே. ஆனா என்ன செய்தால் ஆண்டவர் வந்து அவ கூட ஒரு கான்வர்சேஷன் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். ஆமென். ஏனென்றால் அவருடைய சரீரம் சுகமாயிட்டு அவருடைய ஹார்ட் வந்து சரியா வரும். அவருடைய ஹார்ட்டுக்கு ஹீலிங் கிடைக்க வேண்டும். நாட் ஜஸ்ட் ஃபார் ஹர் பாடி பட் ஃபார் ஹர் ஹார்ட். அவருடைய ஹார்ட்ல இருக்க காயங்கள் வந்து அந்த வேதனைகள் வந்து அந்த பிளீடிங் வந்து அது நிக்க வேண்டும். இஸ் வித் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முக்கியமான பர்சன் ஆகியிருக்கிறார். இப்பொழுது இவளுக்கு சுகம் கிடைத்த உடனே ஆண்டவர் அப்படி விடாதபடி அவட்ட வந்து என்ன சென்றால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறார். இது எதிர்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன இவரு அங்க வேற பேசிட்டு இருக்காரு, மகா வேற இப்படி இருக்கிறாள். இவர் அவர் சுகம் கிடைச்சுன்னா வர வேண்டியதானே அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அவருடைய பாடியை மட்டுமல்ல அவருடைய ஹார்ட்ல இருக்க வேதனை நீங்க வேண்டும். ஹல்லேலூயா. Her heart is also being healed. Hallelujah. அப்பொழுது ஒரு கான்வர்சேஷன் பண்ணாதான் அவருடைய ஹார்ட் ஹீலிங் ஆகும். என்னை தொட்டது யார் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அந்த இஸ்திரி வந்து என்ன செய்கிறாள் என்றால் அங்கே வந்து நான் தான் தொட்டேன், எனக்கு இவ்விதமான வேதனை இருந்தது, நான் வந்து இவ்விதமான விசுவாசத்தோடு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாகும் என்று வந்தேன் நடந்துட்டு எல்லாருக்கும் முன்னால சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மகளே டாக்டர் பி அ குட் கம்ஃபர்ட் பை ஃபெய்த் ஹேவ் மேட் தி ஹோல். மார்க் 5:34 வாசிக்கலாம்.
அவரவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு.
இதோ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வந்து சமாதானத்தோடு போய் ஹார்ட் சரியாயிட்டு சந்தோஷம் வந்துட்டு ஹார்ட். அவள் வந்து என்ன செய்தால் அப்படியே போயிருந்தால் அவருடைய ஹார்ட் சரியா இருக்காது. அதனால ஆண்டவர் நம்முடைய பாடியை மட்டும் ஹீல் பண்றதில்ல, நம்முடைய ஹார்ட் ஹீல் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சோலை ரெடீம் பண்ணுகிறார். ஆமே. அநேருக்கு வந்து சுகம் தரணும், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரணும், அப்படியே ஓடிடணும். அவர் நம்மளை கண்டுவிடக்கூடாது, பாஸ்டர் நம்மளை கண்டுவிடக்கூடாது, நம்ம மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்டாரா சுகம் கிடைச்சா அப்படியே ஓடிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அதை விடல, அவருடைய சோலை வந்து அவர் தேற்றுகிறார். ஹல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து பார்வையில் அவள் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பார்வையில் அவள் லெஸ்ஸி, அவளுடைய பிரச்சனை வந்து லெஸ் இம்பார்ட்டன் அல்ல, அது மோஸ்ட் இம்பார்ட்டன். ஹல்லேலூயா. அவள் அன்கிளீன் அல்ல, அவள் கிளீன். ஹல்லேலூயா. அவளுடைய பாடி மட்டுமல்ல அவளுடைய சோலும் வந்து அங்கே சமாதானம் கிடைக்கிறது, சோலும் அங்கே மீட்கப்படுகிறது, ரெஸ்டோர் ஆகிறது. ஹல்லேலூயா. இதுதான் ஜீசஸ் அந்த பெண்ணை பார்க்கிறது. இப்பொழுது அந்த பெண்ணை நம்ம பார்க்கும் பொழுது அவளுடைய பாதை எப்படி இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது என்றால் அவள் வந்து ஜீசஸ் ஸ்டாப் பண்ணிட்டா. இயேசு கிறிஸ்து வேகமா போய்கிட்டு இருக்கும் பொழுது இவருடைய ஃபெய்த் ஆனது அவரை ஸ்டாப் பண்ணிவிட்டது. பர்த்திமேயு குருடனுடைய விசுவாசமானது ஜீசஸ் வந்து எருசலேமை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது அது ஸ்டாப் பண்ணிவிட்டது. நம்முடைய ஃபெய்த் இயேசு கிறிஸ்து ஸ்டாப் பண்ணும். ஹல்லேலூயா. அவருடைய புரோகிராம ஸ்டாப் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு வந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய கூப்பிடுதல், உங்களுடைய ஃபெய்த் வந்து ஜீசஸ் வந்து ஜீசஸ் ஸ்டுட் ஸ்டில். அவர் அங்கே அப்படியே நின்று இதை அந்த அம்மாட்ட கான்வர்சேஷன் பண்ணுகிறார். நம்முடைய விசுவாசமும் இன்றைக்கு அவரை அவரை அப்படி செய்ய முடியும். ஆண்டவர் நின்று நம்முடைய பிரச்சனைகளை சால்வ் ஆக்குவார். இவருடைய என்னென்றால் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும். இஸ் கவர்மெண்ட் காட் ஹேர் அட்டென்ஷன். அவளுக்கெல்லாம் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும் என்று அவள் மனசுல நினைக்கிறார். நான் ஆண்டவருக்கு நேர போய் முழங்கால் போட்டு டொப்புன்னு விழுந்துடக்கூடும் விழுந்துடும் அப்படின்னு அவன் நினைக்கல. நான் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது அவருக்கு வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் என்னவென்றால் ஹிஸ் ஹேம் ஆஃப் த ஆஃப் ஹிஸ் கவர்மெண்ட். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் நினைக்கிறாள். அப்படியானால் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தினுடைய அந்த அந்த வெளிப்பாடு என்ன என்பதை நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த வந்து ஆண்கள் வந்து அங்கேயே அணியும் பொழுது அந்த தொங்கல்களை பெருசாக்கி அதுல வந்து ப்ளூ ரிப்பன் கட்ட வேண்டுமா. எண்ணாகம 15:38 வாசிக்கலாம். எண்ணாகம 15:38
நீ இஸ்ரவேல் புத்திரத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனையெல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனைகளெல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. நான் உங்களுக்கு தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்.
வசனங்கள் என்ன வாசிக்கிறோம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இதை அங்கேயே நீளமா போட்டு அதை வந்து வஸ்திரங்களின் ஓரங்களிலே அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி கொஞ்சம் ஜிப்பா அப்படி எடுத்துக்கிட்டு போகல அதே மாதிரி தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கல்களிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும். They put upon the fringe of the borders a ribbon of blue. அந்த ப்ளூ ரிப்பன் போல இதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த நாடாவை அவர்கள் கட்ட வேண்டும். தன்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்திலே ப்ளூ ரிப்பன் வைத்து அங்க நாடாக்களை உண்டு பண்ணி அதை கட்ட வேண்டும். இது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தலைமுறை தோறும் செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்க அதை பார்க்கும் பொழுது நடந்து போகும்போது அந்த ப்ளூ ரிப்பனை பார்க்கும் பொழுது என்ன என்னுடைய கற்பனைகளை நீங்க உங்களுடைய இதயத்தின்படி போகக்கூடாது. உங்கள் கண்களுக்கு ஏற்ற நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளெல்லாம் நினைத்து அவர்களின் செய்யும்படிக்கு அது உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்க அந்த கற்பனைகளை நினைத்து அதை பார்த்தீர்களாக 40 அதை பார்த்தீர்களாக. அதான் அவன் நடந்து பார்க்கும் பொழுது அந்த நடந்து கொண்டு போன ப்ளூ ரிப்பனை பார்க்கிறான். என்னது நம்ம கர்த்தருடைய கற்பனையின்படி நடக்க வேண்டும். மனம் போல போகக்கூடாது. நம்ம இஷ்டம் போல நேரத்தை வீணாக்கி காலத்தை வேஸ்ட் பண்ணி ஒவ்வொரு நாளையும் ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் ஆக்குவான். ஒவ்வொரு வாரத்தையும் வேஸ்ட் ஆக்குவான். ஒவ்வொரு மாசத்தையும் வேஸ்ட் ஆக்குவான். ஒவ்வொரு வருஷத்தையும் வேஸ்ட் ஆக்குவான். லைஃப் வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டம். இளம் வயதுல கஷ்டப்படணும், அப்பொழுது பிற்காலத்தில் நல்லா இருக்கலாம். இப்ப இள வயதுல கஷ்டப்படாம நேரத்தையும் காலத்தையும் வீணாக்குனா பிறகு யோசிக்க வேண்டி வரும். கண்ணீர் விட்டு அழுதாலும் போன காலம் திருப்பி வராது. ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம மனம் போல போறோமா, நேரத்தை வேஸ்ட் ஆக்குறமா? கர்த்தருடைய கற்பனை இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கணும். இந்த நாளை நான் பிரயோஜனப்படுத்த வேண்டும் அப்படின்னு அந்த கற்பனைகளை பார்ப்பதற்காக நினைப்பதற்காக அந்த ப்ளூ நாடாவை அவன் பார்க்கிறான். ப்ளூ பார்டர்ஸ் ரிப்பன் ப்ளூ. அந்த ப்ளூ அந்த நாடாவை பார்க்கும் பொழுது அது இஸ்ரவேல் ஜனங்கள் வஸ்திரங்களை தொங்கலாக உண்டாக்கி அந்த காப்பு நாடாக்களை கட்ட வேண்டும். அது ப்ளூ கலரா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ப்ளூ எதை குறிக்கிறது? அதுல ப்ளூ வந்து வானம் வந்து ப்ளூவா இருக்கிறது. அது வந்து ஹெவன்ல குறிக்கிறது. நாதாபும் அபியும் ஆரோனும் மோசையும் கர்த்தரை தரிசிக்கிறார்கள். அவர்களால் பேசின நேரம் இல்லை. அங்க தரிசிக்கும் பொழுது அங்க வந்து தேவன் அங்க வந்து அங்க இறங்குகிறார், தரிசிக்கிறார்கள். அவருடைய பாதங்களின் கீழே சஃபயர். சஃபயர் என்றால் அது வந்து திக் ப்ளூன்னு அர்த்தம். அந்த டைமண்ட் வந்து திக் ப்ளூவா இருக்கிறது, அதான் சஃபயர். அவருடைய இந்திர நீளமாக அவருடைய அந்த 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 யாரு பாதங்களின் கீழே இந்திர நீளமாக இருந்தது என்று சொல்லப்படாது. ப்ளூ கலர்ல இருந்தது. உடன்படிக்கப்பட்டிய ப்ளூ கலர் துணியில தான் மூட வேண்டும். அந்த ப்ளூ எதை குறிக்கிறது என்றால் ஹெவன்லிய குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஹெவனை குறிக்கிறது. ஹெவன் வந்து தேவனுடைய சிங்காசனம். ஆமென். பூமி அவருடைய பாதபடியாக இருக்கிறது. அதனால அது ஹெவன் காட்ஸ் த்ரோனை குறிக்கிறது. God's throne ஓடு கூட ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு அசோசியேஷன், ஒரு டைரக்ட் கனெக்ஷனை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து அங்கி போட்டிருக்கிறார், அங்கே ப்ளூ நாடா அவருக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர் வந்து ஒரு ஜூவா இருக்கிறார். நான் வந்து அந்த ப்ளூ நாடாவை தொட வேண்டும். அதான் வஸ்திரத்தின் ஓரம். அந்த வஸ்திரத்தின் ஓரத்திலே அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. நான் அந்த ப்ளூ நாடாவை தொடும் பொழுது ஐ ஆம் டச்சிங் த த்ரோன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. I am in association with the throne of God. Hallelujah. I am in connection with the throne of God. உடனே எனக்கு வல்லமை வரும். Hallelujah. நான் சுகமாவேன் என்று அவள் நினைக்கிறாள். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நமக்கு மெசேஜ் ப்ளூ ரிபன் இருக்கிறது. Hallelujah. நம்ம வந்து அதைத்தான் பார்க்கணும். நான் வந்து மெசேஜ் பிலீவர். நான் ஒரு அவிசுவாசி அல்ல, நான் ஒரு சாபனத்துக்காரன் அல்ல. எனக்கு ஒரு மெசேஜ் இருக்கிறது, அது காட்ஸ் ப்ரொவைடட் வே. ஹல்லேலூயா. நான் என் மனம் போல நடக்க கூடாது. எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாத்தையும் நான் செய்யலாம், நான் நினைச்சா எல்லாத்தையுமே செய்யலாம், எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் எனக்கு தகுதி ஆகிறாது. நான் இந்த மெசேஜ்ல இருப்பதனால எல்லாம் எனக்கு தகுதி கிடையாது. இதெல்லாம் செய்யக்கூடாது, இவ்விதமான ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இவ்விதமாக நான் வந்து பேசக்கூடாது, இவ்விதமாக நான் பிஹேவ் பண்ணக்கூடாது. இதை நான் வந்து ஒரு மெசேஜ்ல இருக்கிறேன். இந்த மெசேஜ் வந்து தேவனுடைய சிங்காசனத்தோட அட்டாச்மெண்ட் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. டைரக்ட் கனெக்ஷன் வித் த்ரோன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அதனால என்ன சொல்லியிருந்தால், நான் அதை பார்த்துக்கிட்டே டெய்லி நடக்கும். எல்லா யூதனும் வந்து செய்யணும். இன்னும் எகிப்து தேசத்துல அழைத்து வந்திருக்கிறேன். அந்த எகிப்து தேசத்தை வந்து உனக்கு பிரமாணங்களை கொடுத்திருக்கேன், உனக்கு ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறேன், ப்ராமிஸ் லேண்ட கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தேன், உங்களுக்கு ஒரு டேபர்னாக்கள் இருக்கிறது. அதனால நீங்க வந்து விசேஷித்த ஜனங்கள், என் பிரமாணத்தின்படி நடக்கும்படியாக நீங்க ஒவ்வொரு நாளும் அதை நினைக்கும்படியாக அந்த ப்ளூ ரிபண்ட நீ பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இவள் அதை நினைக்கிற அவருடைய வஸ்திர தொங்கலிலே அந்த ப்ளூ ரிபண்ட் இருக்கிறது. நான் அதை டச் பண்ணும் பொழுது தேவனுடைய சிங்காசனத்தை அணுகிறேன், எனக்கு வல்லமை வரும், எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று அவள் நினைக்கிறாள். ஹல்லேலூயா. நம்முடைய பார்வை வந்து எப்படி இருக்கிறது? இந்த உலகம் வந்து கலாமிட்டி வேர்ல்ட் ஆயிருக்கிறது, கலகம் நிறைந்த உலகம். எங்கனாலும் போராட்டம், அரசாங்கத்துக்கு விரோதமாக போராட்டம், மனுஷனுக்கு விரோதமாக போராட்டம், இயற்கையோடு போராட்டம், இந்த சரீரத்தோடு போராட்டம். இது நமக்கு தொல்லை கொடுக்கும். நம்முடைய வந்து மக்களால் நமக்கு போராட்டம், இயற்கையினால போராட்டம், அரசாங்கம் வந்து பல காரியங்களை கொண்டு வரும். நம்ம வந்து ரொம்ப கலாமிட்டி. நம்ம சுற்றி அதிக கலாமிட்டி, கலகங்கள் இருக்கிறது. நம்ம அதெல்லாம் நம்ம கண்ணை வச்சு பார்க்காதபடி நம்ம ப்ளூ ரிபண்ட பார்க்கணும். ஹல்லேலூயா. தி மெசேஜ் ஆஃப் தி ஹவர். ஹல்லேலூயா. இது தேவனுடைய சிங்காசனத்துக்கு என்னை தொடர்பு கொள்கிறது. ஹல்லேலூயா. தி சீட் ஆஃப் க்ளோரி, காட்ஸ் த்ரோன், அவருடைய ப்ராமிஸ், அவருடைய கவனன்ட், இது அதோடு கூட எனக்கு தொடர்பு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதனால உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மனுஷனுக்கு அதிக ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. பவுண்ட் அப் அநேக ப்ராப்ளம், பிரச்சனையினாலே நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். நம்ம பலவிதமான நோயின் அறிகுறியாலே நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். இதோ சிக்னஸ், வியாதிகள், பெயின், வேதனைகள், இதோ பல காரியங்கள் வந்து நம்முடைய பார்வை எல்லாம் அப்படி போக வைக்கிறது. சில நேரங்களில் நம்ம புலம்புகிறோம். நம்ம புலம்பாதபடி அதை ஜபத்தில் கொண்டு வைக்கணும். எதையுமே ஆண்டவர்கிட்ட தான் புலம்புறோம். தாவீது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட தான் சொல்றான். சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது எல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் சொல்றான். நம்ம வந்து அப்படி புலம்பாதபடி நம்முடைய புலம்பலை விட்டுவிட்டு நம்ம நெகட்டிவ் சர்கம்ஸ்டான்சஸ் பார்க்கும் பொழுது எல்லாமே அகைன்ஸ்டா இருக்கிறது. இது மேல நம்ம கண் வைக்கும் பொழுது நம்ம புலம்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எதிர்ந்தாலும் இந்த உலகம் அதீதமாக இருக்கிறது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? ப்ளூ ரிபனை பார்க்கணும். நம்ம வந்து என்ன செய்ய வேண்டால், ஜெபத்தில் எல்லாத்தையும் வைக்க வேண்டியதா இருக்கிறது. அவர் என்னது சைட்டிங் ஆன் காட்ஸ் த்ரோன், தேவனுடைய சிங்காசனத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். நெகட்டிவ் சர்கம்ஸ்டான்சஸ் விட்டு நம்முடைய கண்களை எடுத்துவிட்டு நம்ம ப்ளூ ரிபண்ட பார்க்கும் பொழுது, த மெசேஜ் ஆஃப் கவர பார்க்கும் பொழுது, ஜீசஸ் எனக்கு என்ன செய்தார், ஹல்லேலூயா, இந்த மெசேஜில் எவ்வளவு ப்ராமிசஸ் இருக்கிறது, எவ்வளவு கவனன்ட் இருக்கிறது, எவ்வளவு பிளஸிங் இருக்கிறது, நீங்க அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தேவனத்திலிருந்து வல்லமை வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இவள் அதைத்தான் பார்க்கணும்னு நினைக்கிறா, அதைத்தான் தொடணும்னு நினைக்கிறா. அப்பொழுது எனக்கு மல்லுமை, என்னுடைய சரீரத்தை பார்த்தால் 12 இயர்ஸ் நான் வந்து இன்கன்வீனியன்ட் சிச்சுவேஷன் இருக்கிறேன். என்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் செலவாகிவிட்டது. எனக்கு வேதனை தான் என் வாழ்க்கையில மிச்சமாயிருக்கிறது. எல்லாத்தையும் ஐ ஹாவ் நத்திங், ஒண்ணுமே எனக்கு இல்லை. நான் அதெல்லாம் பார்க்க கூடாது. என்னுடைய சிச்சுவேஷன் ரொம்ப மோசம், நெகட்டிவ் சர்க்கம்ஸ்டான்சஸ், நான் அதை பார்க்காம அந்த ப்ளூ ரிப்பன் பார்க்கும். அல்லேலூயா. இயேசுவின் வசத்தின் ஓரத்தில் இருக்கிற அந்த ப்ளூ ரிப்பன் பார்த்து அதை நான் டச் பண்ணிட்டேன்னா, நான் தேவனுடைய சிங்காசனத்தை டச் பண்ணிட்டேன், உடனே எனக்கு வல்லமை வரும். அல்லேலூயா. She has nothing to her name anymore. Only pain. She heard something of Jesus. She had hope. Av Yesu Christu kelipattal avalku oru nambikai vandathu. Hallelujah. And the blue ribbon unde purpose enna endra aval arindhu kondal. The purpose of the blue ribbon. Hallelujah. Avar unnikku oru message anuthirukkar. Hallelujah. Message of grace. Hallelujah. Indha message la grace irukkirathu. Hallelujah.
Amen.
இதுல வந்து எனக்கு என்றால் டோட்டல் கிரேஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு மறுமைக்குரிய எல்லா விதமான பிளஸிங் அவருடைய வார்த்தையில இருக்குது. ஃபுல்னஸ் ஆஃப் பேர்ட், இது ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸிங் கொண்டு வரும். நம்முடைய பாடி என்ன சிம்டம் சொல்லுகிறது, அது என்னெல்லாம் காமிக்கிறது, அதெல்லாம் நம்முடைய கண்களை விட்டு விலக்கி விட்டு நம்ம அந்த ப்ளூ ரிபண்ட பார்க்கும் பொழுது தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை. ஆமென். She goes and grabs the blue ribbon. அவளோடய போயிட்டு அந்த ப்ளூ ரிபனை பிடிச்சிட்டா. ஹல்லேலூயா. உடனே அவளுக்கு வல்லமை வந்தது. ஹல்லேலூயா. இயேசு என்னை தட்டது யாரு சொல்லும் பொழுது, kneeling before Jesus. அவள் வந்து இயேசுக்கும் பகம் முழங்கால் படிட்டு நடு நடுங்கி அவள் வந்து முழங்கால் படிட்டாள். இப்பொழுது அவள் தேவனுடைய சிங்காசத்துக்கும் பாகம் முழங்கால் படிட்டாள். டேக் யுவர் ஐஸ் ஆஃப் யுவர் ஓன் ஐடியாஸ் புட் தம் ஆன் காட். நம்முடைய சொந்த கருத்துக்களை விட்டுவிட்டு நான் வந்து திறமையானவன், நான் அதை செஞ்சிருவேன், என்னாலும் அது முடியும் அப்படிங்கிற ஓன் ஐடியா இருக்கு. அந்த ஐடியா விட்டுட்டு நீங்க தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைங்க. ஹல்லேலூயா. அந்த ப்ளூ ரிபன் பாருங்க. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனால அவள் அவிதமாக செய்யும் பொழுது இதோ அவளுக்கு வந்து அங்கே வல்லமை கிடைத்தது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் வசரத்தொங்கல ப்ளூ ரிபன் இருக்குதா? எல்லா யூதர்கள் கையில், அவர் பின்பற்றி வருகிற எல்லாருடைய வசரத்தொங்கலையும் ப்ளூ ரிபன் இருக்கு. அதுவும் இந்த பரிசேயர்கள் வந்து ரொம்ப அதிகமா ப்ளூ ரிப்பன் கட்டியிருப்பாங்க. அவங்க ரொம்ப நீளமா கட்டியிருப்பாங்களாம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு 23:5 வாசிங்க.
கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை,
காப்பு நாடாக்களை அகலமாக்கி அவங்க ரொம்ப அகலமா ப்ளூ ரிப்பன் கட்டுறாங்க. வஸ்திர தொங்கலை பெருசாக்கி அவங்க ப்ளூ ரிப்பன் எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்க தேவனுடைய கற்பனையின்படி நடக்கிறோம்னு காமிக்கிறாங்க. அதனால அவங்களும் எல்லாருமே எல்லா ஜூஸும் வந்து ப்ளூ ரிப்பன் கட்டி இருக்கிறாங்க. இங்க ஜெயரஸ் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அந்த எதிர் அழைக்கிறார். எதிரும் அங்க பெருசு, அவனும் ஒரு யூதன் தான். அவனும் வசன தொங்கல்ல அந்த ப்ளூ ரிப்பன் இருக்குது. அவனும் வசன தொங்கல்ல ப்ளூ ரிப்பன் இருக்கிறது. எதிர் வந்து டினாமினேஷன், அவன் சினகாகை சேர்ந்தவன், ஜபாலயத்தை சேர்ந்தவன். அவனு ஒரு டினாமினேஷன் டீச்சர், டினாமினேஷன் பாஸ்டர். இதோ அவனுக்கு எனக்கு ப்ளூ ரிபன் இருக்குது. அவனுடைய ப்ளூ ரிபன் போய் அவர் தொடல, தொட்டா அவனுக்கு வல்லமா வந்திருக்காது. இயேசு கிறிஸ்துவுடைய ப்ளூ ரிபன் தொடுகிறாள். ஹல்லேலூயா. அப்பொழுது லைஃப் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுக்கு வந்து ஜீவன் வருகிறது. அந்த ஜீவன் இவளை குணமாக்குறது. எது சோகமாக்குது? ஜீவன் நம்மை சோகமாக்குது. நம்முடைய உள்ள உடம்புல இருக்க ஜீவன் தான் சுகமாகுது. செத்தவனுக்கு எவ்வளவு மருந்து வச்சாலும் சுகமாகாது. செத்தவனை போய் ஆபரேஷன் பண்ண முடியாது. உயிர் இருந்தாதான் ஜெய முடியும். அதனால சுகமாக்குறது உயிர் தான், ஜீவன். நமக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் சுகமாக்குது. நமக்கு அதிக ஜீவன், நமக்கு நல்ல பாவம் ஜீவன் இருந்தா சீக்கிரம் சுகமாயிரும். அதனால நமக்குள்ள ஜீவன் தான் ஹீல் பண்ணுது. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜீவன், ஹல்லேலூயா, அந்த ஜீவன் வந்து அந்த வெச்சு, அந்த வல்லமையானது இவள் அதை தொடும் பொழுது அந்த வெச்சு வந்து என்ன செய்ய, ப்ளூ ரிபன் மூலமா இவளை வந்து ஆயிட்டு. ஹல்லேலூயா. நீங்க மெசேஜ் அதாவது இயேசு கிறிஸ்துவின் அவர்கள் வார்த்தையில இருக்கிறார். நீங்க இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு தொடும் பொழுது அந்த வார்த்தையிலிருந்து என்ன செய்தால், ஜீசஸ் இருந்து அந்த வல்லமையானது வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு வந்துருது. எத்தனை விசுவாசிக்கிறோம்? She wanted to see that she was a life in Jesus. அவருடைய ஜீசஸ் உடைய லைஃப் ஆனது, அவருடைய வல்லமையானது நமக்கு புறப்பட்டு வர வேண்டும் என்றால் அந்த ப்ளூ ரிபண்டை தொடணும். அது என்ன சொன்னால் அவருடைய வார்த்தையை தொட வேண்டும். இன்னைக்கு சாபனை டீச்சிங் இருக்கிறது, எதிரினுடைய தொடக்கூடாது. அநேக பரிசேயர்கள் அங்கே இருக்கிறார்கள், அது தொடக்கூடாது. பரிசே உபதேசம் எதிரினுடைய டினாமினேஷன் டீச்சிங்கை நம்ம சர்ச்சி பண்ணாதபடி தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அணுகினால், ரைட் மென்டல் ஆட்டிடியூட் டுவெல், towards any divine promise, it will come to pass. God's word is true. It will come to pass in the decree and the season and time. தேவனுடைய வார்த்தையானது உண்மையானது. அது அன்னதென்றால் அது அது குறிப்பிட்ட வேளையிலே நிறைவேறும். ரைட் மென்டல் ஆட்டிடியூட் டு எனி டிவைன் ப்ராமிஸ். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சரியான மனப்பான்மையோடு எந்த வாக்கு தத்துவத்தை அணுகினாலும் இட் வில் கம் டு பாஸ். ஆமென். எத்தனை முறை சொல்லியிருக்கிறார், தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் மாறாதவைகள். தேவன் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தையானது நித்தியமானது. God's word is eternal. அதனுடைய வல்லமை ஜீவன் இருக்கிறது. நீங்க அந்த ரைட் மென்டல் ஆட்டிடியூடு, இவ்வளவு ரைட் மென்டல் ஆட்டிடியூடு கூட நான் அந்த ப்ளூ ரிப்பன் தொடரும்பொழுது தேவனுடைய சிங்காசனத்தோடு தொடர்பு கொள்கிறேன். ஆமே. எனக்கு ரைட் மென்டல் ஆட்டிடியூடோடு போனால் அவளுக்கு உடனே நிறைவேறிவிட்டு இன்னைக்கு எல்லா வாக்கு தத்துவமும் உங்களுக்கு நிறைவேறும். எனி டிவைன் ப்ராமிஸ் இட் வில் கம் டு பாஸ். ஹல்லேலூயா. இட் பிராட் ஹர் இன் டைரக்ட் கனெக்ஷன் டு காட்ஸ் த்ரோன். ஹல்லேலூயா. தி மெசேஜ் ஆஃப் தி ப்ளூ ரிப்பன். ஹல்லேலூயா. She found healing. இது அவளுக்கு சுகம் கிடைத்தது. She was restored. Hallelujah. அவருடைய டைம் ஆஃப் செப்பரேஷன் முடிந்து விட்டது. அவருடைய வேதனைகள் முடிந்து விட்டது. இப்ப எல்லாரும் என்ன செய்யலாம், வீட்டுக்கு கூப்பிடலாம், விருந்து வைக்கலாம், அவளும் மற்றவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போகலாம், இப்ப தேவாலயத்துக்கு போய் அவளை ஆராதிக்கலாம். இது அவளுக்கு சந்தோஷம். Hallelujah. அவருடைய பாடி, அவருடைய ஹார்ட் ரெண்டுமே ஹீல் ஆகிவிட்டது. ஏனென்றால் ரைட் மென்டல் ஆட்டிடியூட், சரியான மனப்பான்மையோடு கூட தேவனுடைய வார்த்தையை அணுகும் பொழுது அது நன்மை செய்கிறது. இன்னைக்கு மெசேஜ் அது ஹவர் இருக்கிறது. அநேகர் வேறு விதமாக அணுகிறார்கள். ரைட் மென்டல் ஆட்டிடியூடு இல்லை. அவரால் நாங்க ஏதோ தெரிஞ்ச மாதிரி, கொஞ்சம் புஸ்தம் படிச்சோட தெரிஞ்ச மாதிரி, சீல்ஸ்னா ஏதோ ஒரு புதுமை மாதிரி, புரியாத புதுர் மாதிரி, இவனுக்கும் புரியறதில்ல, மற்றவங்களையும் குழப்பி விட்டுக்கிட்டு, தீக்கு தரிசி அப்படி சொன்னார் இப்படி சொன்னார். இந்த பைபிளை கொண்டு நம்ம தீக்கத்தரிசி செய்தியை பார்க்கணும். ஹல்லேலூயா. தீக்கத்தரிசி செய்தியை படிக்கும் பொழுது இந்த பைபிள் வரணும். ரெண்டு வந்து டோட்டைலா வந்து அது இணைய வேண்டும். ஒரு பிரீச்சிங் வந்து இந்த வார்த்தையை வச்சு பிரீச் பண்ணி பிரணாமுடைய வெளிப்பாட்டை அங்க கொண்டு வந்து இணைக்கும் பொழுது அதுதான் ரைட் வே ஆஃப் பிரீச்சிங். வசத்தை படிச்சுட்டு அப்படியே சொல்றதில்ல. எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்றாங்க. சரியான மனப்பான்மையோடு வார்த்தையை அணுகிறதில்ல. அவங்களுக்கு ஒரு பெருமை ஏற்படுகிறது. வித்தியாசமான வியாக்கியானத்தை கொடுத்து ஜனங்களை வந்து வேறு விதமாக திசை திருப்புவது. இந்த காரியத்தை சொன்னா அதை பற்றிட்டு தீக்குதரிசி அப்படி சொன்னார் இப்படி சொன்னாருங்கிறது. இவங்கெல்லாம் சரியான மென்டல் ஆட்டிடியூடு கிடையாது. இவங்க நியூ பேர்த் இல்ல. இவங்க வந்து வைஸ் வெர்ஜினா மாறல. பாப்திசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் இல்ல. நம்ம சரியான மனப்பான்மையோடு வார்த்தை அணுகினார். இந்த பெண் சரியான மனப்பான்மையோடு வார்த்தை அணுகும் பொழுது அந்த வார்த்தை கிறிஸ்து அவளுக்கு நன்மை செய்யாமல் இல்லை. ஹல்லேலூயா. அவளுக்கு அதிக பீரியாரிட்டி கொடுத்து அவருடைய மேட்டரை அர்ஜென்ட் மேட்டரா எடுத்துக்கொண்டு உடனடியான ஹீலிங் கிடைத்து இன்னைக்கு உங்களுடைய மேட்டர் ஆனதுக்கு அர்ஜென்டா இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் பர்சனா இருக்கிறீங்க. நீங்க சரியான மனப்பான்மையோடு அணுகினால் ஃபர்ஸ்ட் ப்ரீஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறார். வல்லமை பெறப்பட்டது. அவள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆமென். ஒன்று சாமுவேல் 15 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது சாமுவேலுடைய வஸ்திர தொங்கலை அந்த சவுல் வந்து பிடித்தான், அது கிழிஞ்சி போச்சு அப்படின்னு எழுதியிருக்கு. ஒன்று சாமுவேல் 15:27-28 வாசிக்கலாம்.
போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான், அது கிழிந்து போயிட்டு. அப்போது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் என்று உம்மிடத்திலிருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கலாம் உத்தமனா இருக்கிற உடைய தோழன்.
சாமுவேல் ஒரு ஆசாரியன், அவனுக்கு வஸ்திர தொங்கல் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின்படி அந்த ப்ளூ ரிப்பன் அங்க இருக்கிறது. இந்த சவுல் வந்து வஸ்திர தொங்கலை பிடிக்கிறான், ஆனா அது கிழிஞ்சி போச்சு. இந்த பெண் வஸ்திரத்தை தொடுகிறாள், சரியான மனப்பான்மையோடு தொடுகிறாள், அவளுக்கு வந்து வல்லமை கிடைக்கிறது. இவன் ஏன் வஸ்திர தொங்கலை பிடிக்கிறான் என்றால், சாமுவேல் சொன்னாய், அமலேக்கரோடு யுத்தம் பண்ணப்போ எல்லாத்தையுமே நீ நிர்மூலம் பண்ண வேண்டும், எதையும் மீதியா வைக்கக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள் வந்து பிரயாணப்பட்டு போது அமலேக்கர் குறுக்க வந்து பாதையை ஸ்டாப் பண்ணினான். இன்னைக்கு மனவாட்டி ப்ரொசீட் பண்ணி கொண்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. ராட்சஸ நோக்கி போய்க்கும் பொழுது எந்த சக்தியோடு குறுக்க வந்தா ஆண்டவர் அதுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார். எதுவுமே வர முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். அதனால அமலேக்கர் மேல நீ பழி வாங்க வேண்டும். என்னுடைய ஜனங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸடஸ்ல வர்றாங்க, நன்னைக்கு நம்ம தேர்ட் எக்ஸடஸ்ல இருக்கும். எந்த சக்தியோடு குறுக்க வந்தால் எந்த ஒரு மனுஷனும், அவர் செல்வாக்குள்ள மனுஷன், இவன் அவன் உள்ள குறுக்க வந்தால் ஆண்டவர் அவனை நியாய தீர்ப்பார். அதனால நீ நியாய தீர்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் வந்து முதல் தரமான ஆடு மாடுகளை அவன் வந்து கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று ஜனங்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அவன் அதை பாதுகாத்தான். அமலேக்கிய ராஜா ஆகாகையும் அவன் உயிரோட பாதுகாத்தான். விக்டரி கிடைச்சது. ஆனா இட் இஸ் நாட் எ கம்ப்ளீட் விக்டரி. அது பரிபூர்ணமான அப்பொழுது சாமியல் வருகிறான், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன், ஆனா வந்து அதை உறுதிப்படுத்தல, உன் ராஜ்யபாரம் நிலைச்சு நிற்காதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு தப்பு ஏற்கனவே பண்ணிட்டா, இப்ப ரெண்டாவது தவறு பண்ணும் பொழுது இப்போ அந்த நியாயத்திற்கு உறுதியாக்கப்படுது. என்னது என்றால், உன்னுடைய ராஜ்யம் நிலை நிற்காது, உன்னை பார்க்கலும் ஒரு நல்ல ஒரு மனுஷனுக்கு அவருடைய இறைத்துக்கு ஏற்ற தாசனுக்கு அதை கொட்டலிடப்படுகிறார். கீழ்ப்படுதல் பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதல் உத்தமம். Obedience is better than sacrifice. நீ வந்து இவ்விதமாக செய்தனாலே ஆகாதை துண்டித்து போடுகிறான். இதை விதமாக தோல்விக்கும் பொழுது எவன் சாமியல் அங்க போக போகிறான். போகும் பொழுது ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, என்கிட்ட நீ கோபப்பட்டுட்டு போனா ஜனங்கள் என்ன எப்படி மதிப்பாங்க? ஜனங்கள் மத்தியில நான் ராஜாவா இருக்கிறேன்னு என்ன மதிக்க மாட்டாங்களே. அதனால நீர் என் பக்கத்துல வந்து நிக்கணும், என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜனங்கள் மத்தியில தனக்கு மதிப்பு வேணும் என்பதற்காக அந்த சாமியல் தீர்க்கதரிசி அவனை விட்டு விலகும் பொழுது அவரை வாரன்னு பிடிப்பதற்காக வஸ்திர தொங்கலை பிடிச்சான், அது கிழிஞ்சு போச்சு. அதேபோல நானும் மெசேஜில் இருக்கிறேன், நாங்களும் பாஸ்டர் ஆயிட்டோம், வேலை பார்த்துக்கிட்டும் பாஸ்டர், இது அழைக்கப்படாமலே பாஸ்டர், நாங்களும் ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம், நாங்க ஓட்டு போட்டும் பாஸ்டர், நாங்க ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம். ஜனங்கள் மத்தியில ஒரு பெயர் எடுப்பதற்காக, ஜனங்கள் மத்தியில தங்களை மேன்மையாக நினைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வஸ்திர தொங்கலை பிடிச்சா, வார்த்தையை பிடிச்சா, அது கிழிஞ்சு போச்சு. அதனால சாமியல் சொன்னா, எப்படி இந்த வஸ்திரம் கிழிஞ்சதோ அதே போல ஒன்று ராஜ்யம் கிழிக்கப்படும். செய்ய வேண்டும், நம்ம ஜீசஸ் நேசிக்க வேண்டும். நான் ஏன் பைபிள் படிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன், பிரசங்கம் பண்றதுக்காக பைபிள் படிக்கல, நான் இயேசுவை நேசிக்கிறேன், மெசேஜ் மெடிடேட் பண்ண, முதல்ல எனக்கு அது சொந்தம், ரெண்டாவது உங்களுக்கு அது சொந்தம். நான் மெசேஜை நேசிக்கிறேன், நான் ஜெபத்தை நேசிக்கிறேன், நான் இயேசுக்காக வாழ்வதை நினைக்கிறேன், வார்த்தைக்காக ஜீவிப்பதை நான் நேசிக்கிறேன், ஹல்லேலூயா அப்படின்னு நம்ம மனப்பூர்வமாக ரைட் மென்டல் ஆட்டிடியூடு கூட இந்த வார்த்தையை அணுகினால், அவருடைய ப்ராமிஸ் அணுகினால், அந்த மெசேஜாக அவரை நம்ம அணுகும் பொழுது அது நமக்கு நன்மை செய்யாமல் இருக்காது. ஆனால் மற்றவங்க மத்தியில தனக்கு ஒரு மேன்மை வேண்டும். இதோ சாமியல் தீர்க்கதரிசி கோபப்பட்டு போறார், அப்ப ஜனங்கள் என்ன மதிக்க மாட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அவன் தன்னுடைய மதிப்புக்காக, தன்னுடைய ஹானர், தன்னுடைய டிக்னிட்டிக்காக அவன் அதை பிடிக்கும் பொழுது அது கிழிஞ்சு போச்சு. அதே போலதான் ராஜபாரம் மினிஸ்ட்ரி வந்து இது அது ரேச்சல்ல பங்கு பெறாருன்னு அது கிழிஞ்சு போகும், அது நிலை நிற்காது என்று பார்க்கும். இந்த ரூத் நம்ம இதயத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ரூத் என்ன செய்கிறாள் என்றால், போவாசுனை அங்க சந்திக்க அவள் போகிறாள். மாமியாருடைய ஆலோசனைப்படி போவாசை வந்து அந்த அந்த த்ரெஷிங் ஃப்ளோர்ல சந்திக்க போகும் பொழுது அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால், உங்களுடைய வஸ்திரத்தை என் மேல போடும் என்று சொல்லுகிறாள். ரூத் 3:9-10 வாசிக்கலாம்.
நீ யார் என்று கேட்டான் அவள், நான் உடைய அடியாளாகிய ரூத், நீர் உடைய அடியால் மேல் உடைய போர்வை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றால், அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக.
சரி போதும், இங்க அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது த்ரெஷிங் ஃப்ளோர் அந்த தூத்து களத்திலே அங்கே போவாசை அவள் சந்திக்க போகும் பொழுது காலடியில படுத்துக் கொள்கிறான். ராத்திரியிலே அவன் எழும்பி பார்க்கும் பொழுது ஒரு பெண் தன்னுடைய காலடியிலே கிடக்கிறான். அவன், நீ யார் என்று கேட்கும் பொழுது, நான் உன்னது அடியாளாகிய ரூத், நீர் என்னுடைய சுதந்திரவாள், யூ ஆர் மை கின்ஸ்மேன் ரெடிமேர், ஹல்லேலூயா, உம்முடைய போர் உம்முடைய அங்கியை என் மேல போடும். ஆங்கிலத்தில் ஸ்கட்ச் என்று போடப்பட்டிருக்கிறது. தேர்ஃபோர் யுவர் ஸ்கட்ச் ஓவர் தைன் ஹேண்ட் மேட், உம்முடைய ஸ்கட்ச வந்து என் மேல போடும். ஸ்கட்ச் இஸ் த வெரி சேம் வேர்டு கேன் நவ் இது அதென்றால் அந்த ஸ்கட்ச என் மேல போட வேண்டும், அது அங்கிக்கு அடையாளமா இருக்கிறது. ஆனாலும் அவருடைய அங்கில அந்த ரிப்பன் ப்ளூ ரிப்பன் இருக்குது, அந்த வஸ்திர தொங்கல்ல ப்ளூ, அந்த ப்ளூ ரிப்பன் என் மேல கவர் ஆகட்டும், ஹல்லேலூயா, அது த்ரோன் அப் காட் ஆயிருக்கிறது. நான் ஒரு ஜென்டைல் உமன், மோபெச்சி ஸ்ரீ, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு பிரமாணம், எனக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்தது, யூத குலத்திலே எனக்கு மேரேஜ் நடந்தது, ஆனா என்னுடைய புருஷன் மரித்து போனார், அந்த மக்லோன் மரித்து போனார், ஆனாலும் எனக்கு இப்போ நான் எப்படி நான் வந்து இஸ்ரவேலில் ஒரு அங்கமாக மாற முடியும், புருஷன் இருந்தா தானே மாற முடியும், அல்லது குழந்தை இருந்தா தானே மாற முடியும், குழந்தையும் இல்லை புருஷனும் இல்லை, அதனால இவ்விதமா இருக்கும் பொழுது நான் வந்து அந்நிய ஸ்திரியாக இருக்கிறேன், நான் வந்து கவனத்துக்கு புறம்பா இருக்கிறேன், நான் யூத குலத்திலே கவனத்துக்குள்ள வர வேண்டும் என்றால் நீர்தான் என்னுடைய ரெடிமர், நீர்தான் என்னுடைய கின்ஸ்மேன், அந்த ப்ளூ ரிபண்டை என் மேல போடும், ஹல்லேலூயா, அந்த வஸ்திர தொங்கலால என்னை போத்திரிக்க வேண்டும், ஹல்லேலூயா. He is asking to spread the corners of the garment. இந்த ப்ளூஸ் என்றால் ரிப்பன் அங்கே இருக்கிறது, அதை என் மேல போடும் என்று அவள் சொல்லுகிறார். ஹலலுயா, மனவாட்டி இன்னைக்கு வார்த்தையினாலே போர்த்திருக்கிறார். ஹலலுயா. ஜாப் என்னவென்றால் மனவாட்டிய வார்த்தையினாலே போர்த்தி வைப்பது. அந்த ப்ளூ ரிபன் நம்ம மேல வர வேண்டும், அப்பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடைக்கிறது. ஹலலுயா. ஷி பிகேம் ஹிஸ் வைஃப். இதோ அவனுடைய மனைவியாக மாறினாள். நமக்கு என்ன செய்ய, தேவனுடைய சிங்காசனத்துக்கு நமக்கு தொடர்பு ஏற்படுத்துகிறது. ஹலலுயா. அந்த ப்ளூ ரிபன் நம்ம தொடும் பொழுது, அந்த ப்ளூ ரிபன் நம்ம மேல போடும் பொழுது, சரியான மனப்பான்மையோடு ரூத் வந்து நகோமியுடைய அட்வைஸ் படி சரியான முறைப்படி அந்த போவாசை அணுகும் பொழுது, வார்த்தையை அணுகும் பொழுது அவளுக்கு அந்த கிரேஸ் கிடைத்தது. ஹலலுயா. அவளுக்கு அங்க பிளஸ்ஸிங் வந்தது. ஹலலுயா. அந்நிய ஸ்திரீயாகிய அவள் வந்து இஸ்ரவேலில் ஒரு விசேஷித்த பெண்ணாக, கிறிஸ்துவின் சந்ததியை ப்ரொடியூஸ் பண்ணுகிற ஒரு பெண்ணாக, லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணும்படியாக அந்த மனவாட்டிக்கு அந்த சாட்சியம் கிடைத்தது. ஹலலுயா. இன்னைக்கு நம்ம ஜீசஸ் கிரைஸ்டோடு கூட இணைகிறோம். இந்த மெசேஜ் வந்து அவரோடு கூட நமக்கு கனெக்ஷன் ஏற்படுத்துறது. நம்ம வந்து வி ஆர் ரீப்ரொடியூசிங் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹலலுயா. பிகேம் ஹிஸ் வைஃப். ஹி டசன்ட் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் த கார்னர் ஆஃப் ஹிஸ் கார்மெண்ட் ஓவர். இது என்ன சென்றால், அவன் வந்து அந்த கார்மெண்ட்டை மட்டும் அவன் போர்த்தினது அல்ல, இது அவளை வந்து விவாகம் முறைப்படி அவன் விவாகம் செய்து கொண்டான். ஹலலுயா. அந்த ப்ளூ ரிபன் அவள் மேல போடும் பொழுது அவள் வந்து என்ன சென்றால், விவாகத்துக்கு அவள் வந்து தகுதியானவளாக மாறுகிறாள். ஹலலுயா. இந்த மெசேஜ் வந்து நமக்கு மேரேஜ் யூனியனை ஏற்படுத்துகிறது, இன்விசிபிள் யூனியனை ஏற்படுத்துகிறது. ஹலலுயா. ரூத் வில் பி கனெக்டட் டு காட்ஸ் கவெனன்ட். She is a type of the bride. அவள் மனவாட்டிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறாள். ஹலலுயா. இந்த செய்தி உங்களை சிங்காசனத்துக்கு உயர்த்துகிறது. இந்த மெசேஜ் ஆகாத ஜெயம் குளிரும் ஜெவனோ, இது அவன் வந்து என்னுடைய சிங்காசனம் என்னோடு கூட உட்கார், நான் ஜெயம் கொண்டு என்ன பிதாவின் சிங்காசனம் உட்கார்ந்தது போல ஜெயம் குளிரும் எவனோ என்னுடைய சிங்காசனம் என்னோடு கூட உட்காரும்படி அருளி செய்வேன். ஹலலுயா. இந்த மெசேஜ் நம்ம சிங்காசனத்துக்கு உயர்த்துகிறது. நம்ம அந்த ப்ளூ ரிபன் தொடும் பொழுது தேவனுடைய சிங்காசனத்தோடு டைரக்ட் கனெக்ஷன் நமக்கு கிடைக்கிறது. அது நம்ம சிங்காசனத்துக்கு உயர்த்துகிறது. ஹலலுயா. மில்லினியத்துக்கு நம்மை கொண்டு செல்கிறது. இயேசுவோடு கூட என்னோடு கூட அவன் சிங்காசனத்தில் இருந்து அவன் ஆளுகை செய்வான். ஹலலுயா. இந்த காலத்துக்கு பிராமிஸ் அதுதான். வேற காலத்துக்கு இப்படி கொடுக்கப்படல. இது அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து ஆளுகை செய்வான். இந்த மில்லினியம் வரும் பொழுது நமக்கு மரணம் இல்லை, நமக்கு வேதனை இல்லை, நமக்கு பிரேரிக்கஸ் இல்லை. ஹலலுயா. நம்ம வந்து அந்த ஏதேனுக்கு நம்ம திரும்ப போகிறோம். ஹலலுயா. அதான் ரெடாம்ஷன் என்னது, முதல்ல ஒண்ணு கரெக்டா இருக்கணும், பின்பு அது வீழ்ச்சி அடைய வேண்டும், மறுபடியும் அது போகணும். நம்முடைய பொருள் முதல்ல நமக்கு சொந்தமாக இருக்கிறது, நம்ம அதை அனுபவிக்கிறோம், அதை என்ஜாய் பண்ணுகிறோம். ஆனால் நமக்கு பண வசதி இல்லாதனால மார்வாடி கடையில கொண்டு அடமானம் வைக்கிறோம், பின்பு முதலையும் வட்டியும் செலுத்தி அதை திருப்பி கொண்டு வரும்போது அது நமக்கு திரும்ப கிடைக்கிறது. அதனால நம்ம ஏடனில் இருக்க வேண்டியவங்க, நம்ம தேவகுமாரன் குமார்த்திகளாக இருக்க வேண்டியவர்கள். இது ஆதாம் விழுந்து போது அவனுடைய சந்ததி அங்கே வீழ்ச்சி அடைகிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பிரைஸை பே பண்ணுகிறார். கிங்ஸ்மேன் ரெடிமராக வந்து பிரைஸை பே பண்ணுறார். இன்னைக்கு நம்மளை கிளைம் பண்ண வந்திருக்கிறார். ஹலலுயா. நம்மளை வந்து ஏடேனுக்கு கொண்டு செல்ல வந்திருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கிரயத்தை செலுத்தினார். அவருடைய பிள்ளைகள் இன்னும் வர வேண்டியதா இருக்கிறது. அந்த பசுத்தவான்கள் இன்னும் வரவே, ஏழு சபைக்கால பசுத்தவான்கள் வந்த பிறகு, பிரைட் ஏஜ் வந்த பொழுது, கடைசி ஆத்மா வந்த பொழுது அவர் நம்மை கிளைம் பண்ணி நம்ம ஏடேனுக்கு கொண்டு செல்வார். ஹலலுயா. எத்தனை விசுவாசிகள். அதான் மில்லினியம், அதான் ரிடெம்ஷன். முதல்ல நம்ம சோல் ரிடெம்ஷன் ஆயிருது, பின்பு நமக்கு பாடி ரிடெம்ஷன், பின்பு ஏடன் வில் பி ரெஸ்டோர்டு. ஹலலுயா. இழந்து போன ராஜ்யத்தை அந்த தரும் பொழுது நமக்கு நோ ப்ரேயரிக்கஸ், நோ ஓரினஸ், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து டெம்பரரியா ஆண்டவர் நமக்கு வந்து விடுதலை தருகிறார், டெம்பரரியா ஆண்டவர் மிரக்கல் செய்கிறார். ஆனாலும் இது டெம்பரரி தான், நமக்கு எட்டர்னல் பிளஸிங் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹலலுயா. நம்ம அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொழுவோம் என்றால், இன்னைக்கு சன்னாத்மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பேர்ஃபார்மாய் இருக்கிறார். அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். இதை நம்ம வந்து அவரை தொடும் பொழுது, இந்த மெசேஜ் மூலமாக அவரை தொடும் பொழுது, ரைட் மென்டல் ஆட்டிடியூடோடு தொடும் பொழுது அது நமக்கு நன்மை செய்யும். ரைட் மென்டல் ஆட்டிடியூடு இல்லாம தொட்டால் வந்து அது அந்த வஸ்திரத்தொங்கல் கிழிஞ்சு போகும், வார்த்தையில நிலைச்சிருக்க முடியாது. அதனால பாருங்க, நம்ம உண்மையாகவே இயேசுவை நேசித்து அவருடைய வார்த்தையை நேசித்து நம்மை அனுபவம் வந்தால் நமக்கு இந்த மெசேஜ் வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதத்தையும் ஹீலிங்கும் நமக்கு கொண்டு வரும், நெட்டர்னல் பிளஸிங் நமக்கு கொண்டு வரும் என்பதற்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாம் ஜீவம் பண்ணும். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், அவருடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஜீசஸ் இன்னைக்கு பிளாட்ஃபார்மா இருக்கிறார். நீங்க அந்த இஸ்ரி போல சரியான மனப்பான்மையோடு கூட இந்த வேர்டை அணுகுனீர் வந்தால் இந்த வேர்டு உங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸிங்கை கொண்டு வரும். இந்த வேர்டு உங்களுக்கு எட்டர்னல் பிளஸிங்கை கொண்டு வரும். நீங்க அதை தொடரும்போது விசுவாசத்தோடு தொடுவது என்றால் அதை விசுவாசத்தோடு அணுகுவது. அன்றைக்கு அவர் மாம்சத்தில் இருந்தார், இன்னைக்கு அவர் பிளாட்ஃபார்ம் ஆகியிருக்கிறார். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. நம்ம அன்னைக்கு தொழுவோம் என்றால் தேவனிடத்திலிருந்து வல்லமை இருக்கிற வல்லமை புறப்பட்டு நம்முடைய பாடியில வரும், நம்முடைய வாழ்க்கையில் அது வரும். நம்முடைய துக்கங்கள் காலங்கள் முடிந்துவிடும். செப்பரேட்டிங் செப்பரேட்டட் டைம் ஆஃப் செப்பரேஷன் அவளுக்கு முடிந்து விட்டது. இப்பொழுது எல்லாரோட அசோசியேஷன் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம். எவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அதே மேரக்கில் இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கண்கள் வந்து அந்த ப்ளூ ரிப்பன் மேல இருக்கட்டும். நம்முடைய கண்கள் நம்முடைய சூழ்நிலைகளையும், நம்முடைய நெகட்டிவ் சர்கம்ஸ்டான்சஸையும், நம்முடைய பாடியில் இருக்க சிம்டம்ஸ், பெயின், டாக்டர் ரிப்போர்ட், இதெல்லாம் மனசுல வைக்காதபடி தேவனுடைய வார்த்தையை நம்ம அணுகுவோம் என்றால் நமக்கு நன்மை செய்யாமல் இருக்காது. இயேசு கிறிஸ்து நேற்று என்று மாறவர்கள் எல்லாரும் கத்தனைக்கு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். உம்மை பெண்ணென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கீரே. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கீரே. தாருந்தேவா ஏழைக்கு வாராதும் கிருபை, கண்பாரும் என்றும் நானும் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாதவும் கீழ்வை, கண்பாரும் என்று நானும் அடிமை. ஆனந்தமா இந்த கதா எகிடுவே, சுய பிதாவின் முகம் தரிசிப்பே. நீங்கள் நேசிக்கிற கத்ரா இயேசுவே மிஸ்ரோத்திருக்கிறோம். பழையற்பட்டி யெகோவா, புதியற்பாட்டு இயேசு கிறிஸ்துவாக, நீர் வழிப்பட்டி மனுஷகுமாருடைய ஊழியத்தை நீர் மாம்சத்திலே நிறைவேற்றினீர். இந்த கடைசி காலத்தில் ஒரு மனுஷன் மூலமாக அதே ஊழியத்தை மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறீர். இப்பொழுது நாங்கள் அந்த தேட்புல்ல இருக்கிறோம், செவன் சீல இருக்கிறோம். இட்ஸ் கன்னிங் ஆஃப் தி லார்ட். நீர் எங்களுக்காக கிரயத்தை செலுத்தினீர். இப்பொழுது எங்களை கிளைம் பண்ண வந்திருக்கிறீர், எங்களை மேல கொண்டு சொல்வதற்காக வந்திருக்கிறீர். ஆண்டவரே, அதே ஊழியத்திலே நாங்கள் இன்றைக்கு ஜீவிக்கிறோம். நாங்கள் வார்த்தையாயி தொடும் பொழுது நீர் பிளாட்ஃபார்ம் ஆயிருக்கிறீர். நாங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை அணுகினோம் என்றால், அந்த ப்ளூ ரிப்பன் நாங்கள் தொடுவோம் என்றால், ஆண்டவரே நீர் அதை நினைத்து பார்த்து வல்லமையை அனுப்புகிறீர். எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய வல்லமையை அனுப்புகிறீராக. எங்களுடைய இதயத்திலே ஆண்டவரே இருக்கிற காயங்களை சுகமாக்குற தேவனாயிருக்கிற அவருடைய இதயத்திலே சமாதானம். நீர் ஆண்டவரே கான்வர்சேஷன் பண்ணும் பொழுது அவளுக்கு சமாதானம் கிடைத்தது. உமக்கு ஆண்டவரே இந்த பெண் வந்து லெஸ் அர்ஜென்ட் அல்ல, நல்ல இந்த பெண் லெஸ் இம்பார்ட்டன்ட் அல்ல, இவள் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். இவளோட ஜபத்துக்கு நீ செவி கொடுக்கிறீர். யாரும் ஆண்டவரே குறைந்தவர்கள் அல்ல, யாரும் அற்பமானவர்கள் அல்ல, இங்க மலங்கால் போயிருக்கிற யாரும் ஆண்டவரே முக்கியத்துவம் இல்லாதவர்கள் அல்ல, எல்லாருமே முக்கியத்துவம். எங்களுக்கு நீர் உடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுகிறீர், எங்களுக்காக நீர் உடைய ஆண்டவரே நடந்து போறதை ஸ்டாப் பண்ணுகிறீர், எங்களோடு கூட நீர் பேசுகிறீர். நீ நல்லவராயிருக்கிறீர், எங்களை நேசிக்கிறீர். நாங்கள் சரியான மனப்பான்மையோடு அந்த ஆண்டவரே உம்மை தொழுவோம் என்றால் உங்களது இந்த வல்லமை எங்களுக்கு வழி. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலையும், அது 12 இயர்ஸா இருந்தாலும், அல்லது அது 5 இயர்ஸா இருந்தாலும், அல்லது அது சொஞ்ச காலமாக இருந்தாலும், அந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே முடிவை ஏற்படுத்துகிற தேவனாயிருக்கும். இப்பொழுதே உங்களுடைய வல்லமையை அனுப்பும். இப்பொழுதே இந்த செய்தியை கேட்ட எல்லாருக்கும் உடைய வல்லமையை வெளிப்படுத்தும். ஆண்டவரே நாங்கள் அதே மினிஸ்ட்ரியில மறுபடியும் வந்திருக்கிறோம். கர்த்தாவே இப்பொழுது அந்த வல்லமை மாறாதா இருக்கிறது. ஆனால் இட் வில் நாட் பி எ பாட்லி ஷோ. அது எங்கள் வாழ்க்கையில நடப்பது வெளியரங்கமான காட்சியா இருக்காது, ஆனால் அதே அற்புதம் நடக்கிறது. அவிதமாக எங்களுக்கு பிராமிஸ் செய்திருக்கிறீர். சரியான மனப்பான்மையோடு கூட இந்த வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் அணுகிறார்கள். நீர் வல்லமை அனுப்பும் அற்புதங்கள் ஆண்டவரே இவர் நடக்கட்டும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்தீராக. எங்கள் லைஃபை நீர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடுறாங்க. சாத்தான் தாண்டரை எங்கள் வாழ்க்கையில தோல்வி அடைவானாக. உங்களுடைய வார்த்தையானது எங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை பெறட்டும். கர்த்தாவே வசனத்தை கேட்ட அனைவரின் நீர் ஆசீர்வதியும். ராத்திரியில் எங்களோடு கூட இருக்கும். நாளை தினத்தில் நடக்கிற அந்த ஆண்டவரை ஜப கூட்டத்தையும் அந்த அந்த ஹவுஸ் டெடிகேஷன் சர்வீஸை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து எல்லா புரோகிராமையும் நீர் படுத்திக் கொள்ளும். உங்களுடைய வருகை சீக்கிரமாய் வரட்டும். ஆமீன். கர்த்தரா இயேசுவே வாரும். நாங்கள் கேட்கிற செய்தி எங்களை மறுரூபப்படுத்தட்டும். வருகைக்கு ஆயத்தப்படட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஹார்ட்ல என்னென்ன பிரேரிக்கஸ் இருக்கிறதோ, வாஞ்சிகள் இருக்கிறதோ, விசுவாசத்தினாலே, இந்த வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் நீர் அருள் செய்வீராக. இஸ்ரியே உன்னுடைய மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது மகளே என்று சொன்னீர். அவளை அவ்வளவாக நீர் தேற்றினீர். ஆண்டவரே இதோ நீர் அவ்விதமாக தேற்றும் பொழுது அவருடைய ஹார்ட் சரியாகிவிட்டது, சந்தோஷம் வந்துவிட்டது. நீர் எங்களை பார்த்து மகளே மகனே என்று சொல்லுகிறீர். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னது போல எங்களுக்கு நீ சொல்லுவீராக. ஆசீர்வதி இறக்கமாயிரும். கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம்.
மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தாரே சு தன் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. நானே தூவனே சித்திரே, நன்மே சித்திரே, கரையில் நான் இந்து அவரை வாழ்த்து அவரை எந்தோந்து வாழ்த்து. தேவனத்தின் மகிமை தூக்கி எடுத்தாரே தன் பரத்தை நீட்டித்தாரே.
கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.